கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள திராவுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுதாக. என் அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த ஒரு நேரத்தினுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போதும் இந்த ஒரு அருமையான தருணத்தில் கலந்தாய்வு குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு காலத்திற்குள்ளாக இதனெல்லாம் நம்ம கலந்தாலோசிக்கிற அந்த தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த குழு கலந்தாய்வில் கலந்தாலோசிக்கிற காரியங்கள், அவைகளுடைய தலைப்பு புது சிஷ்டையின் திருமணமும் திருமண வாழ்க்கையும். புது சிஷ்டையின் திருமணமும் திருமண வாழ்க்கையும், இந்த தலைப்பில் நம்ம தியானிக்கிறப்பவைகள் எதை குறித்து என்று நம்ம பார்க்கும்போது, இந்த திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய சில பல கால சூழல்களுடைய காரணங்களால நிகழக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் அதற்கான ஆலோசனைகள் மற்றும் தீர்வுகள், இவைகளை குறித்ததை இந்த குழு கலந்தாய்வில் நம்ம கலந்தாலோசிக்க போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தலைப்பு முதலாவது பரிச்சயமான தலைப்பு என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பரிச்சயமான தலைப்பு ஏன் என்று பார்க்கும்போது, இது நம்மை பற்றி, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பற்றி நம்ம அறிந்து கொண்டிருக்கிற பகுதியாக இருக்கு. புதிய சிஷ்டிகளாக இந்த பாதையில் நம்ம நுழைந்ததிலிருந்து அநேக விதமான உறவுக்குள்ளாக பின்னை பிணைந்து பட்டிருக்கிறோம். ஆனால் உறவுக்குள்ள, அதாவது இந்த புதிய சிஷ்டி உறவுக்குள்ள வந்த பிற்பாடு நமக்கு கூடுதலாக திருமண பந்தத்தில் ஒரு இணையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. அப்படியாக இணையக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை சூழல்ல உலக காரணத்தில் நம்ம குடும்பத்தின் அநேக விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் நம்மளை பார்க்க முடியுது அனுதினமும். அதே போலவே நாமும் இந்த ஒரு புதிய சிஷ்டிகளாக இருந்து இந்த பாதையில் திருமண பந்தத்துக்குள்ள நுழைந்த போதும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கு, அநேக விதமான சிக்கல்கள் இருக்கு. புதிய சிஷ்டிகளாக நமக்கு தேவன் அவருடைய ஆலோசனைகளை தந்திருந்த போதிலும் சொல்ல முடியாத வேதனைகளும் பாரங்களும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாததாகவே இருக்கு. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருந்திருக்காவிட்டாலும் நம்முடைய சொந்த பலவீனங்களும் குறைவுகளும் நம்மை அப்படியாகவே வழிநடத்துகிறது நம்மால கவனிக்க முடியும். அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, அது தவிர்க்க முடியாதது என்று நாம் அப்படியே சொல்லிட்டு விட்டுட முடியாது. ஏனெனில் எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு தேவனுடைய ஆலோசனைகள் இல்ல. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கான இந்த ஒரு கலந்தாய்வு இந்த ஒரு கூட்டத்தில் நடைமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒரு குடும்பத்தில், கணவன் மனைவிக்குள்ள எவ்விதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுடைய வேறு என்ன, இவைகளை நம்ம முதலாவது கலந்து ஆலோசிக்க போகிறோம். அதற்கு பிற்பாடாக அதற்கான தீர்வுகள் வேதத்தில் என்ன இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் அதுக்கான ஆலோசனைகள் என்னவாக இருக்கு என்பதை நம்ம தியானிக்க போகிறோம், கலந்து ஆலோசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அதற்கான ஆலோசனைகளும் தீர்வுகளும் நமக்கு தெரியாதது இல்லை. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கரங்களில் புத்தகமாக அவைகள் வந்திருக்குது. ஆனாலும் அவைகளை நடைமுறைப்படுத்துவதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே சிரமம் இருக்கு, சிக்கல் இருக்கு. ஏன்னால் எந்த சூழல்ல எந்த வார்த்தைகளை எப்படி நாமோ கை கொண்டு சிக்கல்களை தீர்த்து கொள்வது புரியறதில்லை நமக்கு. அப்போ இப்படியாக இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் திருமண ஏற்பாட்டின் போதும் இருக்கு. திருமண ஏற்பாடு முடிந்த பிற்பாடு, பந்தத்துக்குள்ள நுழைந்த பிற்பாடுமே நம்மால கவனிக்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கான இந்த ஒரு கலந்தாய்வை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று, திருமணத்திற்கு முன்பாக அந்த ஏற்பாட்டிற்காக நாம் கடந்து செல்லும் போது சந்திக்கின்ற அநேக விதமான சிரமங்கள் இருக்கு, சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் கடந்து திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்ச பிற்பாடும் அநேக விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கு. ஆகையினால் இந்த நாளினுடைய இந்த கலந்தாய்வு இரண்டு பகுதிகளாக இருக்கும். இரண்டே கேள்விகள் தான் நம்ம கலந்தாய்வுக்காக இங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கலந்தாய்வுக்குள்ள கடந்து செல்லும் முன்பாக உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த குழு கலந்தாய்வுல நம்ம தியானிக்க, அதாவது கலந்தாலோசிக்கிற விஷயங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இயல்பாகவே காணப்படுகிறதுனால அவைகளை கேள்விகளாக தொகுத்து கலந்தாலோசிக்கும் போது, ஒருவேளை அது சம்பந்தப்பட்டு ஒருவேளை இங்க இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இயல்பாகவே ஒருவேளை அது காணப்படுமாயின், நீங்க எதிர்மறையான எண்ணங்களோடு அவைகளை பார்த்துடாம நீங்க அதை நேர்மறை எண்ணங்களோடு, அதாவது பாசிட்டிவா கவனிக்கும்படி அன்பா நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாமே நடைமுறையை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஆலோசனைகளை மையமாக வைத்து அதுல என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்படுதோ சகோதரர்கள் மூலமாக அவைகளை நீங்க உற்று கவனித்து, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை சூழல்ல அவிதமான சூழல்கள் இருந்தா நீங்க யோசிக்கலாம், அந்த கருத்துக்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து கொள்வதற்காக. பிரியமானவர்களே, இப்படியாக இந்த நாளினுடைய இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லும் முன்பு ஏழாம் தூதனுடைய வார்த்தைகளிலிருந்து சில வார்த்தைகளை, அதாவது புதிய சிருஷ்டி வால்யூம்ல 683 பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேசேஜ், சில வரிகளை மாத்திரம் உங்களுக்காக நம்ம வாசித்து காண்பிக்கிறோம். இந்த வாழ்க்கையின் எந்த ஒப்பந்தமோ அல்லது ஒழுங்கோ விவாக ஒப்பந்தத்தை போல் முக்கியமானதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய விதத்துல கர்த்தரோடு செய்த ஒப்பந்தம் இருக்கு. அதே போல மானசீகத்துல கணவன் மனைவியாக செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் பத்தி சொல்றாரு, இந்த ஒப்பந்தத்தை விட, இந்தக்கான ஒழுங்கை விட வேற எதுவும் இங்க முக்கியமானது இல்லை என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஆனாலும் நல்ல கற்றறிந்த மனதுடையவர்கள் கூட அதை சாதாரண அற்பமான விஷயங்கள் என்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நல்ல படிச்சவங்க கூட இந்த திருமண பந்தத்தினுடைய இந்த ஒரு நிகழ்வை ஒரு சாதாரணமாக பார்க்க தோன்றாங்க. அதில் இருக்கக்கூடிய விசேஷ தன்மையை மறக்க செய்றாங்க, மறந்துடுறாங்க. உலகத்தில் நடப்பது போலவே ஒரு திருமணம் நம்ம செய்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதில் இருக்கிற விசேஷ தன்மை இங்க உணர மறுக்கப்படுது என்று சொல்றாரு. மேலும் மனு குலத்தை பெருக்குவதில் தங்களுக்குள்ள பங்கை எண்ணி பார்ப்பதை விட ஒரு பண்ணையை தங்களுடைய ஆடு மாடுகள் குதிரைகள் நாய்கள் பன்றிகள் ஆகியவை பராமரிப்பதில் அதிக கவனமும் நல்ல யோசனையும் காட்டுகிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏற்பாடை விட அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை நேசித்து அவர்களை அன்போடு காப்பாற்றி வழிநடத்துவதை விட மிருக ஜீவன்களிடத்துல காண்பிக்கிற அன்பு ரொம்ப பெருசா செய்யறாங்க மனுஷங்க. அது இயல்பாகவே காண முடியுது என்று சொல்றார். சரி, இதன் மூலம் என்ன புரிய வருது என்று சொல்லும் போது, திருமணங்கள்ல இருக்கக்கூடிய மேலான ஒரு சாக்கியம் பாக்கியம் அநேகரால உணர மறுக்கப்பட்டிருக்கு அல்லது உணர தவறி இருக்கிறார்கள் என்பது இந்த வார்த்தைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. ஆகையினால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கலந்தாய்வு தேவனுடைய வார்த்தையின்படியான ஆலோசனைகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தீர்வுகள் நமக்காக பகிர்ந்தளிப்பதற்காக அருமையான சகோதரர்கள் சகோதர ஜானி மேட்டுப்பாளையம், சகோதர ரகுநாதன் சென்னை, சகோதர முத்துக்குமார் விழுப்புரம் ஆகியோரை நான் அன்போடு முதலாவது வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இப்போது நம்ம இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் முதல் கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். முதல் கேள்வி, அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண ஏற்பாட்டின் போது சந்திக்கிற சிக்கல்கள் என்னென்ன? அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண ஏற்பாட்டின் போது சந்திக்கிற சிக்கல்கள் என்ன என்ன? பிரதர் ஜானி, பிரதர் நீங்க முதல் வாய்ப்பு எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவா புது சிஸ்டர்களுடைய திருமணத்தில் செய்யக்கூடிய இந்த ஏற்பாட்டில் பொதுவாக புதிய சிஸ்டர்கள் செய்யக்கூடியது அல்லது செய்யக்கூடாதது என்னென்னவாலாம் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க?
பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதரரே, நீங்கள் வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான திருமணம் சம்பந்தப்பட்ட உபதேசம் சார்ந்த சத்தியம் இது. அதில் குறிப்பாக புதிய சிருஷ்டிகள், புதிய சிருஷ்டிகளுக்குரிய தெய்வீக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பரிசுத்த பவுல் அவர்கள் மூலமாக, பரிசுத்த பேதர் அவர்கள் மூலமாகவும் வேத வாக்கியங்களில் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சிருஷ்டி தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அவிசுவாசியுடன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பாயாக, 2 கொரிந்தியர் 6:14 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே செய்ய வேண்டியது ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சிருஷ்டியுடனான திருமணத்திற்கான நோக்கத்தை கொண்டிருக்கணும். செய்யக்கூடாதது அவிசுவாசியுடன் பிணைக்கப்படுவது. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சொல்ல விரும்புகிறோம். தேங்க்யூ.
தேங்க்யூ புதர். முத்துக்குமார் புதர், நீங்க வாய்ப்பு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த திருமண ஏற்பாட்டில் செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லும் போது, பொதுவாக நம்ம எல்லாரும் ஒரு கலாச்சார ஒரு கட்டமைப்புக்கு பின்னணியில் இருப்பதனால அது இயல்பாகவே தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு கலாச்சாரம் சார்ந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஸோ இவைகளும் ஒரு புதிய சிருஷ்டிகளாக இணையக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் அது காணப்படணுமா, காணப்படக்கூடாதுன்னா ஏன் காணப்படக்கூடாது? உங்களுடைய கருத்தை நீங்க பகிருங்க.
இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு கர்த்தர் மூலம் நன்றி தெரிவிக்கிறேன். புது சிஷ்யனுடைய திருமணத்தில் செய்யக்கூடாத மற்றும் செய்யக்கூடியவைகள் பற்றின கேள்வி இது. அதில் குறிப்பாய் திருமண ஏற்பாட்டின் போது என்ற வகையில் கேள்வி ஆரம்பித்தாலும், இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கலாச்சாரம் என்பது திருமண ஏற்பாட்டை தாண்டி திருமண நிகழ்வில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. சில நேரம் ஏற்பாட்டின் போது கூட அதனுடைய தாக்கங்கள் இருக்கு. ஆனால் இந்த ஒரு புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் உண்மை சபை அங்கத்தினர்களாக கூடிய அழைப்பில் இருக்கிற நமக்கு, பழைய ஏற்பாட்டின் காலத்தை போல எந்த ஒவ்வொரு செயல்களை பற்றி தனிப்பட்ட முறையில் இதை செய், இதை செய்யாத, இதை இப்படி செய், இதை இந்த மாதிரி செஞ்சிடாத என்ற வகையில் கட்டளைகள் கிடையாது. ஆவியின் பிரமாணம் மற்றும் சுயாதீன பிரமாணங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒருவேளை ஒரு திருமண ஏற்பாட்டில் ஒரு மணமகன் சார்ந்த குடும்பத்தார், இல்லை மணமகள் சார்ந்த குடும்பத்தார் அந்த திருமணத்திற்கு எந்த மாதிரி உடை உடுத்தலாம், இல்லை என்ன மாதிரி அலங்கரிப்பு செய்து கொள்ளலாம், இல்லை அந்த திருமண புரோகிராம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், இல்லை அது சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான நம்ம வாழ்க்கை இந்த ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்கள் நடப்பதை போன்ற நடத்தைகள் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம வந்து புது சிருஷ்டிகளாக இருக்கிறபடியினால் நம்ம அந்த மாதிரி கலாச்சாரங்களின் ஒரு தாக்கத்துக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம உட்பட்டவங்க கிடையாது. பொதுவாக கலாச்சாரம் மற்றும் சத்தியம் என்பதை வேறுபிரித்து பார்க்கணும். நம்ம தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மற்றும் சத்தியம், இந்த சத்தியங்களுக்கு இடையூறு உண்டாக்காத வரையில் கலாச்சாரங்கள் நம்மோடு தொடர்புடையதாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சில நேரம் சத்தியங்களுக்கு இடையூறு பண்ணது, பண்ண உடன்படிக்கைக்கு வந்து இடையூறை ஏற்படுத்துது என்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா நிச்சயமாக கலாச்சாரத்தை விட நமக்கு சத்தியம் தான் முக்கியம். எனவே ஒரு ஆவிக்குரியவர்களா தேவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு இசைந்தவாறு திருமண ஏற்பாட்டின் போது நம்ம நடந்து கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு உடைதான், இல்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் திருமணத்தின் போது இருந்தாகணும், இந்த மெத்தட்ஸ் வந்து நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷன், ஒரு மாற்ற முடியாத நிபந்தனைகள் நம்ம மத்தியில கிடையாது. எது ஆரோக்கியமா தேவநாமத்துக்கு மகிமையா இருக்கும் என்பதை புது சிருஷ்டிகளா இருக்கிறவர்கள் சிந்தித்து அதுக்கு அவர்கள் இசைந்து போவது நல்லது. எனவே கலாச்சாரம் என்பது தேவ வார்த்தைக்கு பிரச்சனை கொடுக்காத வரையில அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். பிரச்சனை கொடுத்தா கலாச்சாரத்தை ஓரம் கட்டிட்டு தேவ சத்தியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்ற ஒரு பதிவை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகின்றேன். நன்றி.
ஒருவேளை உதாரணத்துக்காக பாலி தான் கட்டணும், அதில் மஞ்சள் கயிறு தான் இருக்கணும், அந்த மஞ்சள் கயிறில் சில பொருட்கள்லாம் இருக்கும், தங்கத்தாலான பொருட்கள், அது ஏதோ சில பெயர்கள்லாம் சொல்லுவாங்க, காயின் மாற்றுறது, டாலர் மாற்றுறது. ஒருவேளை இதை இப்படி செய்வது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது அந்த மாங்கல்யம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலி அது ஒரு அடையாளம், அது அடையாளம். வெளிநாடுகளில் அவங்களுடைய கலாச்சாரத்திற்கு அவங்க வேற சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அது இங்கு மாற்றிக்கலாம். பட் நம்ம மத்தியில் மாங்கல்யம் என்பது ஒரு அடையாளம். ஆனால் இப்போ ஒரு புது சிருஷ்டி அழைப்பில் இருக்கிறவருடைய திருமணத்தில் ஒரு மாங்கல்யம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு மஞ்சள் கயிறுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மஞ்சள் கயிறில் ஏதோ ஒரு பிளைனான ஒரு டாலர், அது தங்கத்திலேயோ அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அதை அவங்க ஜாயின் பண்ணி ஒரு தாலி மாதிரி கட்டிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் ட்ரூத்தில் இருக்கிறாங்க, இவங்களை சார்ந்த மற்ற உறவினர்கள் ட்ரூத்தில் இல்லை அப்படின்ற போது அந்த வடிவத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கலாச்சாரம் தேவனோடு பண்ண உடன்படிக்கைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இதை தாண்டி அந்த மஞ்சள் கயிறோடு சேர்த்து மாங்கல்யம் என்று அந்த வடிவத்தில் ஒரு இந்து கலாச்சாரத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் வடிவத்தில் அந்த மெத்தடில் என் சார்ந்த பெற்றோர்கள் உறவினர்கள் அவங்க அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்குங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஆமாம், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்டணுமா கட்டுங்க, இல்லை மஞ்சள் கயிறுக்கு போது நான் வெள்ளை கயிறு கட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா கட்டிக்குங்க, இல்லை செயின் எடுத்து நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா அனுபவிச்சுக்குங்க. அடையாளம் அவ்வளோதான். அந்த அடையாளத்தை கலாச்சாரத்துக்கு இசைந்தபடி செய்யலாம், ஆனால் தேவ சத்தியம் தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு ஆபத்தாகிற மாதிரி சாட்சி இல்லாமல் போகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.
ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேட்குறோம், ஒருவேளை இது நிமித்தமா இரண்டு குடும்பத்தார் மத்தியில் புது சிஷ்யர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் மத்தியில் இது குறித்த ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னு வைங்களேன், என்ன செய்யலாம் அந்த ரெண்டு குடும்பத்தார்?
இதற்கு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சப் க்வெஸ்சன் நம்ம வச்சிருக்கிறோம். திருமண ஏற்பாட்டின் போது பெற்றோர்கள் சபையின் ஊழியர்களுடைய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அதில் இந்த பாயிண்ட் நம்ம நிச்சயமா பேச போறோம் நான் நம்புறேன். ஏனென்றால் ஒரு புது சிஷ்யனுடைய திருமணம் என்றால் சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர்களினுடைய ஊழியர்களினுடைய தலையீடு வந்து காணப்படும். அது தலையீடு என்று சொல்வதை விட அவனுடைய ஊழியம் காணப்படும் சொல்லிடலாம். அப்ப அந்த ஊழியத்தை முதல்ல வரவேற்கணும் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார். அப்படிப்பட்ட அந்த ஊழியர்களினுடைய ஊழியங்களை ஒருவேளை அவங்க கொஞ்சம் தவிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில சங்கடங்களில் போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி சிக்கல்கள் வந்தால் சபையின் ஊழியர்களை அவர்கள் ஆலோசிப்பதோ அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதோ பெட்டர்.
ரொம்ப நல்ல கருத்து, தேங்க்யூ. ரகுநாதன் பிதர், வாய்ப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். சகோதர ஜானி அவர்களுடைய அதாவது முதல் கேள்விக்கான ஒரு நல்ல பதில் கருத்து தெரிவித்தாரு, பரிந்துகிட்டாரு. ஒரு புது சிருஷ்டி ஒரு புது சிருஷ்டியை தான் திருமணம் செய்து கொள்ளணும் என்பது அது இயல்பாகவே மறுக்க முடியாத ஒன்று தான். ஒருவேளை இதையும் தாண்டி நடைமுறையில் ஒரு புது சிருஷ்டி புது சிருஷ்டியை திருமணம் செய்து கொள்ளாமல் வெளியே கூட திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அதற்கான ஏற்பாடு செய்து கொள்ளுவதை கூட பார்க்க முடியுது, இயல்பாக நடைமுறையில் இருக்கக்கூடியதான். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
சகோதரர் வணக்கம். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில் புது சிருஷ்டி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படித்தானே கேட்டீங்க? ஓகே. ஆனா நமக்கு வேதம் வந்து அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது அப்படின்றதா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படும். நம்ம வேதத்தை நம்ம மெயினாக கவனிக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு ஏழாம் தூதன் சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர்களுடைய எழுத்துக்களையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த எழுத்துக்களையும் நம்ம கவனிக்கும் போது புது சிருஷ்டி புது சிருஷ்டியை கல்லா நிபுணம் சகோதரர் சொல்லிட்டார். அப்படி அந்நிய ஒரு வேளை ஒரு சகோதரியோ அல்லது அந்நிய ஒரு சகோதரனையோ திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னா நோ, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது கொடுத்தா உங்களுடைய புது சிஷ்யனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்கு இடமாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதான் சகோதரருடைய ஆழமான கருத்தாக இருக்கு.
ஓகே, தேங்க்யூ சார். ஒருவேளை ஜானிபுரர் நீங்க வாய்ப்பெடுத்துக்கலாம். நம்ம ஆவிக்குரிய வட்டம் ஒரு சின்ன வட்டமா தான் இருக்கு. அப்படி சின்ன வட்டமா இருப்பதனால ஏற்ற ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதில் பல சிரமங்கள் சகோதரர்கள் அனுபவிக்கிறாங்க. காலதாமதங்கள் நிறைய ஏற்படுது. அது மாத்திரமில்லாம அதன் நிமித்தமா குடும்பங்கள்ல அவர்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் நம்முடைய வட்டம் சின்னதாக தான் இருக்கு. பட் இதுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உறவு, நம்முடைய சந்தோஷம், துக்கம் எல்லாம் என்று ஆயிட்ட பிற்பாடு இப்போ அதற்கேற்ற சரியான துணையை தேடுவதில் சிரமம் இருப்பது கவனிக்க முடியுது இல்லைங்களா? ஸோ இது மாதிரி சூழல்ல சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு சகோதரன் சகோதரி திருமண ஏற்பாட்டுக்காக காத்திருக்கிறவங்க என்ன செய்யலாம்?
அதாவது ஒரு சிக்கல்கள் மிகுந்த சூழலை குறித்து சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உடனடியாக தேவனிடத்துல ஊக்கமாக ஜெபிக்கணும். ஏனென்றால் ஜெபம் என்பது பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு வழிமுறை மற்றும் வாழ்க்கை தத்துவமாக வேதாகமத்தில் பல இடங்களில் அவர் கோட் பண்றார். அதே நேரத்தில் இந்த திருமண ஏற்பாடு பிதாவாகிய தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஏற்பாடாக இருக்கிறதுனால ஏற்ற துணையை சம்பந்தப்பட்ட விசுவாசிக்கு அவருடைய சித்தத்தின்படி அருளி செய்வது அவருடைய ஈவு. ஆகவே அவர் தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் நலமானதையே செய்கிறவர். ஆகவே அந்த ஏற்ற தருணம் வரும் வரைக்கும் காத்திருப்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவசியம். அதே நேரத்தில் தெய்வீக வழிநடத்தலை உணர்ந்து அதனை பொறுமையோடு கடைபிடிப்பதும் அவசியம். உங்கள் அனுமதியோட ஒரு பாயிண்ட் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ஏன் பிதாவாகி தேவன் அவரது குமாரன் மூலம் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சிருஷ்டி தான், அதாவது ஒரு கிறிஸ்தவர் மெய் கிறிஸ்தவர் இன்னொரு மெய் கிறிஸ்தவர் தான் திருமணம் செய்யணும் ஏன் சொன்னார், சொல்லலாங்க ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு உரிய ஒரு வேதாங்கம வியூ நம்ம பார்க்கலாம். வசனங்களின் விளக்க அடிப்படை மற்றும் சம்பவங்களின் அடிப்படை. ஸ்லைடு நம்பர் 2 நம்பர் 3 ரெடி ஆயிக்குங்க. அதுல அவர் சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடன் உடன்படிக்கை செய்துள்ளவர்கள் உலகத்தின் பிள்ளைகளிடத்தில் திருமண இணைப்பில் செல்வது என்பது தேவனுடைய நேரடி பிரமாணத்தை மீறுவதாகுங்கிறார். பாருங்க, ரீப்ரின்ஸ் நம்பர் வந்துட்டு 1075 பேராகிராஃப் 5ல அதை விளக்குறார். ஒரு உதாரணம் கொடுக்க ஆசைக்கிறேன். அதாவது பழைய ஏற்பட்ட காலத்தில் யோசபாத் ராஜாவினுடைய மகன் மற்றும் ஆகாப் மற்றும் யெசபேல் அவர்களுடைய மகள் இவருடைய திருமண ஒப்பந்தத்தின் மூலம் இந்த ராஜ்யங்கள் அதாவது இஸ்ரேல் மற்றும் யூதா ரீயுனைட் ஆகும்னு யோசபாத் நினைத்தார். அதற்காக அந்த திருமண ஏற்பட்டு அவர் செய்தார். ஆனால் இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்து சகோதரர் சிடிஆர் சொல்லும் பொழுது ரீபிரன்ஸ் நம்பர் 4730 பேராகிராஃப் 5ல நம்ம பார்க்கும்போது அது உலக பிரகாரமான ஞானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது மற்றும் மடத்தனம் அல்லது முட்டாள்தனம் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் தேவனிடத்திலிருந்து வராத காரியமாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே தேவனுடைய இந்த பிரமாணத்தை மீறுவது என்பது இப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பிதாவாகி தேவன் சம்பந்தப்பட்ட விசுவாசி மீது என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கை முறை பலியின் ஜீவியத்திற்காக அர்ப்பணம் பண்ணப்பட்டு காணப்படுகிறபடியால் அவருக்கு நலமான தோன்றுகிறபடி அவர் செய்வார் நிச்சயம். அதற்கு விசுவாசி காத்திருக்க வேண்டும் என்பதை வேதாகமம் தரும் விடை. தேங்க்யூ.
அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி தேவனுடைய வழிநடத்துதலுக்காக காத்திருப்பதா மிகச்சிறந்த வழி என்பது உங்களுடைய அன்பான கருத்து. தேங்க்யூ. அப்ப நம்ம இரண்டாவது கிளை கேள்விக்குள்ள கலந்து போலாம். முதல் கேள்வியினுடைய இரண்டாவது கிளை கேள்வி, இப்ப இந்த திருமண ஏற்பாடு நடக்குது என்று சொல்லும் போது அதுல சம்பந்தப்பட்டவங்க என்று சொல்லும் போது அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற சகோதரன் சகோதரி இரு வீட்டாருடைய பெற்றோர் ஆவிக்குரிய பந்தம் வரும்போது மூப்பர்கள், ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் என்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ இப்ப முதல்ல சகோதர முத்துக்குமார் நீங்க வாய்ப்பு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த திருமண ஏற்பாட்டுல சகோதரன் சகோதரி என்று சொல்லும் போது அவங்களுடைய தலையாய கடமை அல்லது பொறுப்பு என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
வாய்ப்பு இருந்தா அந்த இரண்டாவது கேள்வி கொஞ்சம் டிஸ்பிளேல சகோதரர்கள் போட்டுட்டீங்கன்னா உதவியா இருக்கும். சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பு சகோதரர் நீங்க என்ன கேட்டது, அந்த ஆவிக்குரிய ஊழியர்கள் அவர்களுடைய கடமைகள் என்னவா இருக்கும்? முதல் கேள்வியோடு, அதாவது முதல் கேள்வியிலே நம்ம தெரிவிக்கும்படியாக ஒரு பாயிண்ட் வச்சிருந்தோம். இப்ப நம்ம நேரடியாக இரண்டாவது கேள்விக்கு வந்திருக்கிறதுனால அந்த இரண்டாவது கேள்விக்கும் இந்த பாயிண்ட் பொருத்தமா இருக்குன்றது என்னுடைய கருத்து. முதல் கேள்வியில இருக்கிற ஏழாவது நம்பர் ஸ்லைடு, அது இப்ப டிஸ்பிளே பண்ணுவாங்க, அது ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 2100 பக்கம், புது சிருஷ்டியினுடைய குடும்பம் கடமைகள் தமிழ் புக்கில். அதுல முதல் நான்கு லைன் மாத்திரம் வேத வாசிப்புக்கு என்று காணப்படுகிற சகோதரிகள் வாசிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
திவ்ய மாதிரியின்படி ஒரு மனுஷன் தன்னை விட மேம்பட்டவளாக ஒரு ஸ்திரீயையும், அதே சமயம் தன்னை விட கீழ்பட்டவளாக இருக்கும் ஒரு ஸ்திரீயையும் திருமணம் பண்ணிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
சகோதரர் ஜானி அவர்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல சொன்னாரு, ஒரு புது சிருஷ்டி புது சிருஷ்டியோட தான் திருமணம் முடிக்கணும்னு. அப்படியே புது சிருஷ்டிக்குள்ள திருமணம் முடித்தாலும் அதுல பின்பற்றப்பட வேண்டிய ஒரு தெய்வீக ஒழுங்கை வந்து இந்த ஆர்டிக்கல்ல பார்க்க முடியுது. அதுல என்ன சொல்றாரு, புது சிருஷ்டியாவே இருந்துட்டாலும் ஒரு கணவன் அல்லது ஒரு மனுஷனா இருக்கிறவர் தனக்கான வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் கணவனா இருக்கிற அவர்களை விட ரொம்ப மேம்பட்டவளா இருந்துடக்கூடாது. ஒருவேளை அந்த மேம்பட்டது என்ன அப்படின்றத நீங்க அடுத்த விவாதத்திற்குள்ள விடும்போது நம்ம விளக்கங்கள் பேசலாம். நமக்கு தெரிஞ்சது இந்த மேம்பட்டவங்களாக இருக்கக்கூடாது என்பது காமனா நம்ம எல்லோருக்குமே புரியும். ஆறாவது வாலிபில் அதை பத்தி அதிகம் எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த ஆர்டிக்கல்ல இன்னொரு அடிஷனல் சென்டென்ஸ் பார்க்க முடியுது, அதே சமயம் தன்னை விட கீழ்பட்டவளாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. மேம்பட்டவள் தான் புரியும், ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு ஸ்பிரிச்சுவலா என்ன அளவு வளர்ந்திருக்கிறாரு, சகோதரி அதை விட ஹை லெவல்ல திறமைகள் தாழ்ந்து உள்ளவங்களா இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களா இருக்கலாம், அப்புறம் கல்வி அறிவு உள்ளவர்களா இருக்கலாம், சம்டைம் கேரக்டர் வைஸ் கூட புருஷர்களுக்கு உரிய அந்த தன்மையை விட ஒரு நிர்வாகத்துல டாமினேட் பண்ணுவதில் அதிகாரம் செலுத்துவதில் கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருந்துடலாம். இப்படியெல்லாம் இருக்கிற அந்த தன்மை என்பது கொஞ்சம் கவனமாக கவனிக்கப்பட வேண்டும். இது மேம்பட்டது. கீழ்பட்டது அப்படின்னா ரொம்ப சம்பந்தமே இல்லாத நிலைமையில இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நம்ம திருமணம் முடிச்சிடக்கூடாது. உதாரணம், இந்த காலகட்டத்தில் உலகத்தில் சில காரியங்களை நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்க்க முடியும். என்னன்னா அந்த புருஷன் அல்லது அந்த ஆண் அவர் ஏதாவது ஒரு கிராமப்புற பகுதியில் பிறந்து வளர்ந்தவராக இருப்பார், திடீரென்று பார்த்தா அயல் நாட்டிலிருந்து ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்து அவர் கல்யாணம் முடிச்சிருவார். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், சில வருஷங்கள் வந்து அது கொஞ்சம் பேசும் பொருளாக கூட காணப்படலாம். ஆனா வாழ்க்கை அப்படின்ற பாதையில இது ரொம்ப சிக்கலாம். அப்ப இது ஒரு உதாரணம், மேம்பட்டவங்களுக்கு ஒரு உதாரணம். இதேதான் ஆப்போசிட். இப்ப ஒரு அயல் நாட்டில் ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க, மொழி தெரியாதவர் இல்ல கலாச்சாரம் ஒத்து வராதவர், அப்படிப்பட்டவர்களை சூஸ் பண்ணா எப்படி இருக்கு? இங்க இருந்து இது கீழ்பட்டவங்க. அப்ப இந்த கீழ்பட்டவங்களுக்கான ஒரு உதாரணமா இந்த பாயிண்ட்ல பேசிட்டாலும் நம்ம தரப்புல சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் அல்லது சகோதரிகளா இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, அதை விட ரொம்ப லோயஸ்ட் ஆனவங்க. ஒருத்தர் ரொம்ப கோடீஸ்வரரா இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து ரொம்ப அடிப்படை நிலைக்கும் கீழே இருக்கிற ஒருத்தவங்களை திருமணம் முடிக்கிறார் அப்படின்னா அதோடைய பெருந்தன்மை. ஆனாலும் ஒரு புது சிருஷ்டியினுடைய ஒரு அந்த பாதையில அது பல தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். இதைதான் சகோதரர் வந்து இந்த ஆர்டிக்கல்ல மீதி உள்ள பகுதிகளில் குறிப்பிடுவார். அப்போ ஒரு திருமண ஏற்பாட்டில் சம்பந்தப்படுகிற ஊழியர்கள் பெற்றோர்கள் புது சிருஷ்டி புது சிருஷ்டியை திருமணம் முடித்ததில் அவங்க உறுதியா இருக்கணும். அடுத்து அப்படியே திருமணம் முடிக்கிறதுலையும் ஒருவேளை வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லிட்டாலும் தகுந்தனா ஒரு உலகத்தார் பார்க்கிற பொருத்தம் மாதிரி கிடையாது. சத்தியத்தின் ஒழுங்கின்படியான பொருத்தங்களை வச்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல பார்த்து கொடுப்பதற்கான பிரயாசங்கள் வந்து இருக்கணும். இது முதல் பாயிண்டா சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப தூரமான அடுத்த ஒரு பாயிண்ட், அதை நான் சேர்த்து பேசிடலாம்னு நினைக்கிறேன். சில நேரம் பெற்றோர்கள் இந்த திருமண ஏற்பாட்டுல ஒரு உலகத்தாரை போல அவர்கள் வந்து இந்த கலாச்சாரங்களையும் தாண்டி அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அது என்னன்னா ஒருவேளை ஜாதி பார்த்தல், அப்புறம் வந்து பண வசதிகள், வரதட்சணை இதெல்லாம் பார்க்கக்கூடியது. அப்ப இந்த ஒரு மனநிலையும் சில நேரம் இருந்திருக்கு, தேவ ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கு, இருக்கவே கூடாது என்பது உண்மை. இதுக்கு பல ரீசன்ஸ் சொல்லலாம், எங்க உறவினர்கள் அப்படி, நாங்க இருக்கிற ஊர் அப்படி, சுற்று வட்டாரம் அப்படி, பல ரீசன்ஸ் சொல்லலாம். ஆனாலும் சத்தியத்தின்படி தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்றவர்களாக இந்த மாதிரி காரியங்களை வந்து பெற்றோரா இருக்கிறவங்க அந்த எதிர்பார்ப்புகளை மாத்திக்கிறது நல்லது. ஊழியர்களும் கூட அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. நன்றி.
தேங்க்யூ பிரதர். ரகுநாதன் பிரதர், இப்போ பெற்றோர்களுடைய பொறுப்பு என்று சொல்லும் போது சகோதரர் சில கருத்துக்கள் பகிர்ந்திருக்கிறார், ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் அவைகள். இப்போ அது தவிர்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் ஒரு மாப்பிள்ளை பார்க்கறாங்க இல்ல பெண் பார்க்கறாங்க என்று சொல்லும் போது அவர்களுடைய லிமிட் நம்ம என்ன சொல்லலாம், வரம்புகள். பெற்றோர்களாகவே இருந்துட்டாலும் புது சிஷ்டிகளாக இருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது அவங்களுடைய வரம்பு என்ன நம்ம சொல்லலாம்?
ஒரு அருமையான ஒரு கேள்விதான் இது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. இப்ப அந்த வகையில பார்க்கும்போது பெற்றோர்கள் அப்படின்னு கூடியவர்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய ஆசைகளை, அல்லது தங்களுக்கு இப்படித்தான் மருமகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூடிய காரியங்கள் எல்லாம் கொண்டு வராத.
வெரி குட். பாக்குறது வந்து தன்னுடைய பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ, ஆனா எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களை விட்டுட்டு இவங்களே நினைச்சுக்கிறது,
இது மெயினா இருக்கும். பொதுவா பெற்றோர்களுடைய எண்ணங்கள், அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களும் சில அனுபவங்களை வாங்கியிருக்காங்க. அதனால தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட மகளோ, தன்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட மருமகனோ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூடிய நல்ல எண்ணத்துலதான் அவங்க பார்ப்பாங்க. பட் ஆனா நமக்கு அது வந்து அனுமதி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா அதுக்கு வந்து அனுமதி இல்லை. எந்த வகையில நம்ம பார்க்கலாம்னா, புது சிருஷ்டி சத்தியத்தில் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சா இவங்களுடைய காரியங்கள் வந்து ஆரோக்கியமா இருக்குமா, ரெண்டாவது அவங்க ரெண்டு பேருக்கும் மனதளவில் ஒரு இணைப்பு சரியான முறையில் இருக்கிறவர்களா இருக்கிறாங்களா, இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள போயிடும். அப்படி போகிறதுக்கு புது சிருஷ்டி பெற்றோர்களோ அல்லது புது சிருஷ்டி அந்த இணையக்கூடிய மணமகனோ மணமகளோ அது வந்து தவறான ஒரு வழிக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்.
தேங்க்யூ பிரதர். அப்படின்னா பெற்றோர்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஆனா அந்த பொறுப்பு என்பது அந்த சகோதரன், அதாவது திருமணத்தில் இணைக்கூடிய சகோதரன் அல்லது சகோதரியுடைய விருப்பத்தை காட்டிலும் இருந்துடக்கூடாதுன்றீங்க. இவங்களுக்குன்னு விருப்பமே இருந்துட்டாலும் அது நியாயமானதுதான், ஆனா அதை வந்து அவங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் அதிகமா எண்ணிடக்கூடாது.
கண்டிப்பா. ஏன்னா சகோதரர் சொல்றார், நம்முடைய ஏழாம் தோதனுடைய எழுத்துக்கள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும் போது அங்க வந்து சொல்லும் போது அந்த சகோதரன் சகோதரி தான் தங்களுடைய வாழ்க்கைய துணைய ஒன்னா இருந்து வாழ போறாங்க. அப்ப பெற்றோர்கள் அப்படின்னு கூடங்க ஜஸ்ட் ஒரு கைட் தான், அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேல வாழ வேண்டியது எல்லா அனுபவங்களும் பெற்று அவர்கள் தான் வாழ போறாங்க. அதனால ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம அந்த காரியங்கள்ல தலையிட்டு அந்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க முடியும். அதுக்கு மேல அந்த புது சிருஷ்டியத்தான் சில விஷயங்கள் முடிவு எடுக்க வேண்டியது.
அப்படின்னா பொறுப்பு, அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது பெற்றோர்களை காட்டிலும் சம்பந்தப்பட்ட அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் தான் இருக்கு. அவங்கதான் முடிவு செய்தா அது சரியா இருக்கும், அதுதான் இறுதியான தீர்மானமா இருக்கணும்ங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு.
சகோதரர் அந்த விஷயத்தான் சொல்றாரு. திருமணத்துக்கு முன்னாடியே அந்த தரமான ஒரு வகையில தங்களுடைய இணைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கான பொறுப்பாகத்தான் அங்க வந்து சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக அந்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்கள் புது சிஷ்யா இருந்தாங்க அப்படின்னா அவர்களையும் அனுசரித்து செல்வது என்பது அது தேவனுடைய பார்வையிலும் ஆசீர்வாதமா இருக்கும்.
அப்படின்னா அந்த சகோதரன் சகோதரி முற்றிலும் பொறுப்ப பெற்றோர்கள் தலைமையில தூக்கிட்டு போட்டு இவங்க பாட்டுக்கு போயிடவும் கூடாது. இவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறத உணர்ந்து அதே சமயத்துல நியாயமான அவங்களுடைய விருப்பங்களை கூட கவனிக்கலாம், அதே சமயத்துல ஆலோசனைகளை வாங்கிக்கலாம். ஆனா முடிவெடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஜானி பிரதர் நீங்க வாய்ப்பு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஒரு திருமண ஏற்பாட்டுல இப்ப ஆவிக்குரிய நம்ம குடும்பமா இருப்பதனால மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய வரம்புகளாக நீங்க என்ன பாக்குறீங்க?
அதாவது குறிப்பா ஸ்லைடு 12 நினைக்கிறேன் டிஸ்பிளேல கொண்டு வரலாம். ஸ்லைடு 12 நம்பர் சிஸ்டர்ஸ்க்கு நீங்க ஸ்லைடு வந்தோம்னா நீங்க வாசிங்க. குறிப்பா நம்ம பார்க்கும்போது இந்த திருமண கோட்பாடு பற்றிய இந்த விவரங்கள் வந்து சம்பந்தப்பட்ட தேவ பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. அதாவது அந்த திருமண ஏற்பாட்டில் நுழையிறவங்களா இருந்தாலும் சரி, திருமண ஏற்பாட்டில் பெற்றோர்களுக்குரிய ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கானாலும் சரி, அல்லது சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களானாலும் சரி. அப்போ அந்த ஊழியர்கள்னு வரும்போது தேவனுடைய இந்த திருமண ஏற்பாட்டின் தெய்வீக கோட்பாடுகளை குறித்து விவரித்து எடுத்து சொல்லலாம்ங்கிற இது ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதலை மேம்படுத்தும் ஒரு காரியம். ஏனென்றால் சபையில் புதிதாக வந்திருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது பல சூழல்களில் சில சத்தியங்களின் இன்னும் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த திருமண ஒழுங்குகள் எப்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார், ஒரு புதிய திருமணத்திற்கின்றோம் அவருடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கும் என்றும், சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை எப்படி பயிற்றுவித்தல் குறித்தும், பெற்றோர்களுக்கே உரிய கடமைகளை குறித்தும், வேத வசனங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் விவரித்து சொல்வது நலம் பயக்கும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஓகே, அப்போ நம்ம இன்னொரு காரியத்தையும் குறிப்பிட விரும்புகிறோம். அதாவது ஒருவேளை இந்த விவரித்து சொல்லக்கூடிய காரியங்களில் பெற்றோர்கள் வந்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அனைத்து சத்தியங்களும் அதற்குரிய விளக்க உரைகளையும் ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடி வந்து பெரோவின் ஸ்டடிஸ் ஏற்பாடு மூலமாக ஊழியர்கள், உதவிக்காரர்கள் மற்றும் இருக்கக்கூடிய முக்கியமான அறுபடியின் பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது இந்நாள் வரைக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அதே போல தொடர்ந்து வரும் காலங்களிலும் கூட இந்த காரியங்கள் குறிப்பாக 6th வால்யூம் அந்த 6ஆம் தொகுதி விளக்க உரைகளை முழுமையாக தியானிப்பது என்பது நலம் பயக்கக்கூடியதாக இருக்கு. அதையும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மற்றும் மூப்பர்களுடைய ஒரு கடமையாக இருக்கு. இன்னொன்று இதனுடைய சம்மந்தமுடியதாக சொல்ல அடிய நாசிக்கிறேன். அதாவது பெற்றோர்கள் வந்து ஒரு வேளை சில சூழல்கள் காரணமாக அந்நிய நோக்கத்திற்கு ஒரு வேளை சம்மதிச்சிட்டாங்கன்னா, அல்லது வெளியில் போய் மேரேஜ் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா, சகோதரர் வந்து சகோதரர் CDR ரீப்ரின்ஸ் நம்பர் 2365 பிரதர் அநேகமாக slide 7 நினைக்கிறேன் நீங்கள் கொண்டு வாங்க. அவர் வந்து என்ன தாட் கொடுக்குறார் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சில ஏற்பாடுகளை செய்யும்போது இந்த மாதிரி அந்நிய நோக்கத்திற்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா அது வந்துட்டு ஒரு சில சூழல்களில் பேராசையாக இருக்கலாம், அதன் பின்னணி காரணங்களில் பேராசையாக இருக்கலாம், சுயநலத்தினால் ஏவப்படக்கூடிய காரியமாக இருக்கலாம், அல்லது பெருமையினால் கூட இருக்கலாம். ஆனால் எந்த விதத்திலாவது தங்கள் தலையணைகளுக்கு கீழும் தங்கள் பிள்ளைகளின் தலையணைக்கு கீழும் முட்களை விதைக்கின்றனர் அப்படின்னு குறிப்பிடுறார். ஆகவே பிரச்சனைகளின் மறுவடிவத்தை அங்கே பேசுறாரு. பாருங்க சிஸ்டர் நீங்க படிங்க அந்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடு இந்த கீழே இருக்கக்கூடிய
இல்ல சகோதரிகளுக்கு கிளார் அடைக்கணும்னு
நினைக்கிறேன். பேராசையினால் சுயநலத்தால் ஏவப்படுவதற்கு அனுமதிக்கின்றனர். இப்படி நடந்து கொண்டவர்களில் பிற்பாடு தங்கள் தலையணைகளில் தங்கள் பிள்ளைகளின் தலையணைகளிலும் முட்களை விதைத்துள்ளார்கள் என
கண்டுகொள்கின்றனர். அப்படின்னா இப்போ ஒருவேளை மூப்பர் இருக்கிறார் அல்லது ஊழியக்காரர் இருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட அந்த சகோதரனோ சகோதரியோ பொன் தேடுங்க நான் தாலை மாத்திரம் கட்டுறேன் இல்லை கழுத்தை மாத்திரம் நீட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முழு பொறுப்பு அவங்க மேல வைக்க கூடாது. மாறாக ஆவிக்குரிய ஆலோசனைகளை அவர்களிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். மற்றபடி தீர்மானங்கள் எடுப்பது அவர்களை சார்ந்ததாகத்தான் இருக்கு என்பது சொல்ல வரீங்களா?
நிச்சயமா நிச்சயமா பிரதர், வேதாகம கோட்பாடு அப்படித்தான் உரைக்குது. சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், அதாவது அந்த மணவாளன், அவர் வந்து ஒரு மணவாடி தேடுறாருன்னா அவருக்கு திருமண ஏற்பாட்டை குறித்ததான ஒரு தெளிவான சத்திய புரிதல் இருக்கணும். அதே போல சம்பந்தப்பட்ட ஸ்திரீ, அதாவது ஒரு மணவாட்டியா ஆக போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். பேதுருவனுடைய நிருபத்தில் நம்ம வாசிக்கலாம், கொர்தீர் கழுத நிருபத்தில் வாசிக்கலாம், அதனுடைய விளக்க உரைகளை நம்ம வாசிக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின்ல அதற்குரிய அருமையான காரியங்கள் வருது. ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்ட தேவ பிள்ளையை செலக்ட் பண்ணணும், ஒரு கணவன் ஆக போறவர் அதாவது மணவாளன், அவர் எப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியை செலக்ட் பண்ணுவதற்கு அவருக்கு வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை குறித்த வழிகாட்டுதல் மட்டும்தான் கொடுக்கலாமே ஒழிய, இது வந்து ஒருவேளை இது வந்து மூப்பர்கள் தான் பார்த்து வைக்கணும், இது அவங்களுடைய வேலை, அவங்க தான் இதை செய்யணும் என்று நினைப்பது சம்பந்தப்பட்டவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடு என்பதை திட்டவட்டமா நம்ம வேதாந்தத்தில் புரிஞ்சுக்கலாம்.
ஆனா அப்படியெல்லாம் செய்தே ஆகணும்னு ஏதாவது வசனம் இருக்கு?
கட்டாயம் இல்ல, அதாவது இல்ல. ஆனா சகோதர, அதாவது தேவ வழிநடத்தல நிமித்தம் விசேஷமா அவர் உணர்த்தும், தேவன் உணர்த்தும் வண்ணம் செயல்படும் அங்க, அதுதான் காரியம். எல்லாவற்றுக்கும் மேலே புதிய சிருஷ்டியே காரியம். தேங்க்யூ.
தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர், தேங்க்யூ. அப்போ இந்த இரண்டாவது முதல் கேள்வியினுடைய அடுத்த ஒரு மூன்றாவது பகுதிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறோம். போதுமான ஒரு நமக்கு பதில் கருத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு. மூன்றாவது கேள்வி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். பிரதர் முத்துக்குமார், நீங்கள் அந்த வாய்ப்பு எடுத்துக்கலாம். புது சிருஷ்டி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
நன்றி புதர். இந்த கேள்வியை கொஞ்சம் நான் பாசிட்டிவாக, அதாவது மங்களகரமாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு வாய்ப்புகள் கொடுத்துட்டா கூட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த கேள்வியினுடைய ஒரு முதல் நம்பர் ஒன் டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்கிரீனில் வரும். மனுக்குலத்தினுடைய திருமண உறவு என்பது திவ்ய முறைமையின்படி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் மனவாட்டியான அவருடைய சரீரமான சபையை குறிக்கும் ஓர் அடையாளம். ஸோ அப்போ ஒரு திருமணத்தில் கணவன் கிறிஸ்துவையும் மனைவி சபையையும் குறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வீக ஒழுங்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயலாக திருமணம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட திருமணம் ஒருத்தர் செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், முதல்ல திருமணம் செய்வது என்பது தவறோ அல்லது பாவமோ கிடையாது. இது ஒரு முதல் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு ஆதாரமாக ரெண்டாம் நம்பர் ஸ்லைடு ரீப்ரின்ஸ் 4959. விவாகம் பண்ணுதலின் மூலம் நாம் பாவம் ஏதும் செய்கிறதில்லை என்று அப்போஸ்தலர் கூறியுள்ளார். விவாகம் என்பது பிதாவின் சித்தம் செய்யும் கடமையையும் நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகளை முறையாய் காத்துக்கொள்வதையும் அல்லது அதில் விலகி இருக்கும் காரியத்தையும் கூட உள்ளடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து திருமணம் தவறல்ல, ஒருவர் எதற்கு திருமணம் செய்யும் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதில் சொல்லப்படுது. அதனால் ஒருத்தர் விவாகம் பண்ணாமல் இருக்கலாமா என்று சொன்னால், நேரடியாக அந்த கேள்விக்குரிய பதிலுக்குள்ள இப்போ நம்ம நுழையல. என்னுடைய தரப்பில் விவாகம் பண்ணுவது தவறல்ல, அது கிறிஸ்துவ பிரதிபலிக்கக்கூடிய சபையை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது, ஒருத்தர் ஒரு ஒரு ஒழுங்குக்கு உட்பட்ட ஒழுக்கத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு திருமணம் என்பது வந்து அவசியம் என்ற கருத்தோடு நம்ம முடிச்சிடறோம். ஒருவேளை பண்ணாமல் இருக்கிற ஒரு முடிவு ஒருத்தர் எடுக்கலாமா அப்படின்னா, அதை மறுபடியும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன், மற்ற சகோதரர்கள்கிட்ட நீங்கள் பேசலாம்.
ஓகே, தேங்க்யூ புதர். ரகுநாதன் மீதர், உங்கள் தரப்பில் ஏதாவது கருத்து இது சம்பந்தமாக இருந்தால் நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம்.
ஆ பிரதர், நம்ம ஆதியாகமத்தில் எடுத்து படித்தோன்னா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னா, ஒரு தனியாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் தேவன் வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் ஏவாள் அப்படின்னு கூடியதான் உங்களுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து படைச்சாங்க, நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி, ஒருவேளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாமா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, நாலாவது பாயிண்ட்டு இது வந்து புது சிருஷ்டி 6th volume வந்து பார்த்தீங்கன்னாக்கா 678 பக்கத்தில் இதுக்கான ஒரு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து கொண்டவர்களில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்கள் அல்லது திருமணம் பந்தத்திற்குள் பிரவேசிக்கும் முன்னரும் அப்படின்னா, அப்போ பாருங்க, அர்ப்பணம் செய்திருக்கிறவர் அவர் விருப்பப்பட்டா திருமணத்துக்குள்ள என்ன பண்ணலாம், சகோதரர் சொன்ன மாதிரி போகலாம், அது பாவம் இல்லை. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்றாருன்னா சில விஷயங்களை யோசிக்க சொல்றார். அப்ப எப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கிறது என்று நம்ம வந்து இந்த விஷயத்த ஆராய்ந்து பார்க்கறது நல்லது அப்படின்றார். அப்படி ஆராய்ந்து பார்ப்பது மட்டும் இல்ல, இன்னும் சொல்லும் போது ஒருவேளை இப்படி அர்ப்பணிப்புக்குள் வந்திருக்கக்கூடிய சகோதரன் தான் திருமணமே செய்து கொள்ளாம வாழலான்னு ஒரு முடிவு எடுத்திருந்தார்னா அது தவறு இல்லை. அந்த விஷயத்துக்காக சகோதரர் நமக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்கும்போது நம்முடைய கர்த்தர் இயேசுவையே அடையாளமா இங்க வந்து ஆதாரமா நமக்கு வந்து ஒரு விஷயத்தை காண்பிச்சிருக்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்தேயு 19:12 அந்த வசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய பகுதியை கொஞ்சம் படிக்கலாம் சகோதரி. அதாவது
தங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்கென தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட பின்னர் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்றும் திருமணம் செய்து கொள்ளாத நிலையிலேயே தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துள்ளார்கள்.
பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம், அவங்களே முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இது ஒருவேளை தவறா அப்படின்னா அடுத்து சொல்றாரு, இவர்களில்
ஒருவராக ஆண்டவரே இருந்தார்.
பாருங்க, நம்முடைய கர்த்தரே அப்படி இருந்தார்களா? ஏன்னா அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு. அடுத்து சொல்றார், படிக்கலாம்,
நிச்சயமாக அவர் நம்முடைய உன்னதமான முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடைகளை நம்மால் இயன்றவரை கவனமாக பின்பற்ற வேண்டும்.
ஒருவேளை அப்படி முடிவு எடுத்திருந்தா, அதுல உறுதியா இருந்தா, நிச்சயமா கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடை பின்பற்றுறோம் அப்படின்னு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம், அது தாராளமா என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். ஆனால் திருமணம் செய்து கொள்வதும் பாவம் அல்ல. இந்த விஷயத்தையும் நம்ம சொல்றோம், அவரை கட்டாயப்படுத்துறதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லையோ செய்ய வேண்டாம். அதே அடுத்த பாயிண்ட்ல சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் கூட அதுல வந்து சொல்றாரு, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு அவர் நம்முடைய உன்னதமான முன்மாதிரியா இருக்கிறார் அப்படின்றது வந்து ஒரு விசேஷ காரியமா இருக்கு. இதையும் கூட நம்ம பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர்.
ஓகே, தேங்க்யூ பிரதர். அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளுவதும் கொள்ளாததும் அவரவருடைய மனம் விருப்பத்தை பொறுத்து இருக்கு. செய்து கொள்ளானாலும் சந்தோஷம், செய்தாகணும் கூட கட்டாயம் இல்லை, அவங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர்கள் செய்யலாம். ஆனால் செய்யணும்னா அந்த சில விதிமுறைகள், தேவனுடைய ஆலோசனைகளை கவனிப்பது அது ஆரோக்கியமாயிருக்கும். தேங்க்யூ பிரதர். சரி, அப்ப நம்ம முதல் கேள்விக்கான சில சுருக்கமான கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு போதுமானதை நினைக்கிறேன் இந்த கருத்துக்கள். இப்போ முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம தொடர்ந்து போக வேண்டியிருக்கு, இரண்டாம் கேள்வி. ஸோ ஒரு மிக நீண்ட ஒரு பகுதியாக அது இருக்கு நமக்கு, முடிந்தவரை அதில் சுருக்கமாக சில விஷயங்களை நம்ம தியானிக்க போகலாம். இப்போ திருமணம் ஏற்பாடு முடிஞ்சாச்சு, திருமணம் முடிஞ்சாச்சு, திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. திருமண பந்தத்துக்குள்ள நுழையிற அந்த தம்பதியினருக்கு உடனேயோ அல்லது சில வாரங்களிலேயோ சில மாதங்களிலேயோ அல்லது சில வருஷங்கள்லேயோ பிரச்சனை என்பது வராமையெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக வரதா செய்யும். ஏன்னா அபூர்ணர்கள் தான், அது வந்து யதார்த்தம் நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட அவசியம் இல்லை. ஸோ அப்படி அந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால், திருமணத்துக்கு பிற்பாடாக என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கேட்டால், சுருக்கமாக புதுசாக உள்ள போனதும் முதலாவது கணவன் என்னுடையவர், அவருடைய சம்பாத்தியம் என்னுடையது, நான் தான் இனி உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பகிர்ந்து கொடுக்கறதோ அல்லது வீட்டினுடைய செலவு காரியங்களை டிசைட் பண்ணுறதோ இனி என்னை சார்ந்தது என்ற ஒரு கருத்தில் பொதுவாக உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை புதிய சிஷ்டிகளுடைய திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஜானி பிரதர்?
அதாவது இந்த புதிய சிஷ்யனுடைய திருமணத்திற்கு பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு வியூ தான். எப்படி பார்க்கலாம்? அதாவது கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூலோக மற்றும் ஆவிக்குரிய கடமைகளின் பற்றிய பொறுப்புணர்ச்சியை பற்றி வேதாகமங்கள் வசனங்கள் விவரித்திருக்கு. அதே நேரத்தில் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பூலோக மற்றும் ஆவிக்குரிய கடமைகளை பற்றிய விவரங்கள் வேதாகம வசனத்திலையும் அதன் விளக்க உரைகளிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகளை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு அதிக வீரியம் அடையும். பிரச்சனைகள் வராமல் போகாது, நிச்சயமா பிரச்சனைகள் வரும். அது எந்த கோணத்தில் வந்தாலும், எத்தனை சதவீத அளவில் வந்தாலும், பிரச்சனைகளை களைந்திடுவதற்கு தேவ வார்த்தைகளின் வழிகாட்டுதல்கள் போதுமான அளவுக்கு இருக்கு. அதில் ஓரிரண்டை குறிப்பிட ஆசிக்கிறேன். பிரதர் ஸ்லைடு
இல்ல, அதுல முக்கியமா இப்ப பெற்றோர்களுக்கான கடமைய அந்த கணவன் தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மனைவி வந்து இல்ல இல்ல நீங்க இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்க கூடாது, நம்ம வாழ்க்கைக்கு வேணும். சோ அதை வந்து ஒருவேளை அவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அல்லது கொடுக்கவே கூடாதுன்னு தடையை கொண்டு வராங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தியத்தின் படியா
தேவனுடைய வார்த்தைகள்ல பெற்றோர்களை கனப்படுத்த சொல்லி வேத வாக்கியம் விவரிக்குது. அந்த கனப்படுத்துதல் என்ற வசனம் அனைவருக்கும் பரிச்சயமானது. அதுல குறிப்பிடக்கூடிய காரியம் பார்க்கும்போது, அவர்களை ஆதரிப்பது, அவர்களை மதிப்பிட்டு அவர்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்வது. இவைகளில் ஒரு கணவனில் சரிபாதியாக இருக்கக்கூடிய மனைவி கணவனுடைய சிந்தைக்கு இசைவாக தன்னை மாற்றிக்கொள்ளணும். அதை விடுத்து சம்பந்தப்பட்ட அந்த மனைவியானவள் ஒருவேளை கணவனிடத்துல அவர் அதற்கு தடைகள் செய்வது அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வசனங்கள் கூறும் வழிகாட்டுதலின் படி வாழ்வதும் கணவனுக்கு உதவியாக இருப்பதுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வழி என்பதை சம்பந்தப்பட்ட புத்தியுள்ள மனைவி அறிந்திருப்பாள்னு சகோதரர் சிடிஆர் அங்க குறிப்பிடுறார். அதை நாம் குறிப்பிட விரும்புகிறோம்.
அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், வசனத்துல வந்து எல்லாருக்கும் நன்மை செய்ய கடவீர்கள் குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பெற்றோர்கள் என்று சொல்லும் போது
விசேஷமான
ரெண்டு வீட்டாருடைய பெற்றோர்களும் கவனமாக கவனிக்கப்படணும்.
நிச்சயமா
தன்னுடைய பெற்றோர்களை மாத்திரம் அவர் கவனிக்கணுங்கிறது இல்லாம, மனைவியுடைய பெற்றோர்களா கூட கண்டிப்பாக ஒரு கவனிக்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. மனைவிக்கும் அதே போல கணவனுடைய பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கான பொறுப்பும் அவங்க சிந்திக்கும்.
கண்டிப்பா இன்னொரு விதத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால், கணவனுடைய பெற்றோரும் தன்னுடைய பெற்றோரே, தன்னுடைய பெற்றோரும் கணவனுடைய பெற்றோரே என்ற ஒருமித்த சிந்தையின் வெளிப்பாடாக அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்கு இசைவாக பயிற்றுவிக்கப்படும் போது அது நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை.
தேங்க்யூ ரகுநாதன் பிரதர், வாய்ப்பு நீங்க எடுத்துக்கோங்களாம். இப்போ திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாக அடிப்படையில் நிகழக்கூடிய ஒரு முதல் பிரச்சனை தான் இப்போ நம்ம சகோதரோட பயந்து கொண்டது. இப்போ ஒருவேளை அதை தாண்டி அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம ஒருவேளை எடுத்துட்டா, இப்போ கணவன் வந்து இல்லை என் தாயாருக்கு நான் கண்டிப்பா இதான் செய்தாகணும், என் பெற்றோருக்கு இதான் செய்தாகணும் உறுதியாக நிற்கும் போது, இப்போ மனைவி அந்த பெற்றோரோட சேர்ந்து வாழ்வதற்கு, அதாவது கணவனுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழ்வதற்கு இப்போ மனசு கொஞ்சம் இசைவு ஆகிறது இல்லை, உடனே மனைவியை ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லை நம்ம வந்து இனி தனி கொடுத்தனும் போயிடலாம், இனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம். ஆனால் உள்ளெல்லாம் நிறைய இருக்கும், ஆனால் அதை ஓப்பனாக சொல்லிடவும் முடியாது. ஒருவேளை அது மைண்டில் வச்சுட்டு இல்லை ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம், பாசிட்டிவாக நெகட்டிவாக எதுனா கூட ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம் என்று அந்த ஒரு மனைவி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நியாயமா இருக்கும் நினைக்கிறீங்களா?
பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் சந்திச்சு இருக்கிற பிரச்சனை தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வெளியே சில பேர் சொல்ல முடியல, சிலர் வந்து சொல்றோம் இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, சகோதரர் சொல்லும் போது கவனிச்சோம், அவருடைய பெற்றோர்களும் நம்முடைய பெற்றோர்கள் தான், நம்முடைய பெற்றோர்களும் அவருடைய பெற்றோர்கள் தான் அப்படின்னு. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு நிழல் ஞாபகம் வருதுங்க. ஈசாக்கு ஏசா, ஏசா திருமணம் செய்திருந்தார் அந்த சம்பந்தமில்லாத ஸ்திரிகள் இல்லைங்களா, அவங்க இருந்த கானான் தேசத்தினுடைய ஸ்திரிகள், அவங்க எனக்கு மனநோவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈசாக்கினுடைய மனைவி சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருமகள் அல்லது மகன் வந்திருந்தா அந்த இடத்துல வந்து ஒரு பொருத்தமா இருந்திருக்கும் அப்படின்னு கூடிய எண்ணங்கள் பெற்றோர் மத்தியில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பெற்றோர்கள் அப்படின்னு கூடியவங்க வந்து ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாங்கன்னா குடும்பம் மட்டும் பெற்றோர்களை அனுசரித்து பிள்ளைகளும் பிள்ளைகளை அனுசரித்து பெற்றோர்களும் இது நம்மளுடைய கல்ச்சர். அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், இது வெளிநாட்டினுடைய கல்ச்சர் வந்து தனியா இருப்பாங்க. ஆனா நம்ம இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர்ல ஒன்னா இருக்கிறதுக்கான முயற்சி இருக்கும் பட்சத்துல, மேக்சிமம் இருக்கும் பட்சத்துல அது முயற்சி பண்ணணும். ஒருவேளை அதுக்கு சாத்தியமே இல்லைன்னா பெற்றோர்களா இருக்கக்கூடிய புது சிருஷ்டியும் அல்லது அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய புது சிருஷ்டியும் அமைதியா சமாதானமா பிரிஞ்சு அவங்கள தனியா வச்சிடலாம். இது முயற்சி பண்ணலாம் ஒன்னா இருக்கிறதுக்கு. ஆனா உண்மையிலேயே அவங்க புது சிருஷ்டியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒன்னா இருப்பாங்க அப்படின்றதான் நம்முடைய கருத்தா முன்
வைக்கிறோம். முத்துக்குமார் புதர், இதே கேள்வியில இன்னொரு ஒரு சின்ன ஒரு நுணுக்கமாக சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இப்ப ஒருவேளை தனி குடித்தனம் என்ற ஒரு காரியம் வந்துட்டா, அந்த விஷயத்த தீர்மானம் பண்ணுவது யாரா இருந்தா சரியா இருக்கும்? யாரா இருந்தா என்று சொல்லும் போது அந்த குடும்பத்தினுடைய கணவன் இருக்கிறாரு, குடும்பத்தினுடைய மனைவி இருக்காங்க, இரண்டாவது ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் சகோதர சகோதரிகளின் ஒரு வட்டம் இருக்கு. இவர்களில் உண்மையிலேயே அந்த முடிவை யார் எடுத்தா சரியா இருக்கும் வேதத்தின் படி?
கோபி பிதா, இதை நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல ஆன்சர் பண்ண முடியாது. கணவன் எடுத்தா சரியா இருக்கும் சொன்னோடனே கரெக்ட், வேதத்தின் ஒழுங்கு அதுதான் அப்படின்னு பேசிட்டு போலாம். ஆனா இங்க ஒருவேளை அடிப்படையிலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா இதோட தீர்வு என்பது அவ்வளவு சீக்கிரமா அமையாது. இந்த பேனல் டிஸ்கஷனினுடைய ஒரு முதல் கேள்வி நீங்க கேட்டீங்க, அந்த முதல் கேள்வி சம்பந்தப்பட்ட ஸ்லைட்ல மூணாவது நம்பர், அந்த மூணாவது நம்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை சகோதரிகள் வாசிக்கலாம். அது ரெஃபரன்ஸ் நம்பர் 4776. சகோதரிகள் துரிதமா வாசிச்சிருங்க.
இந்த அறிவுரையினை அலட்சியம் பண்ணியுள்ள யார் ஒருவனும் தன் அலட்சியம் குறித்து வருந்துகிறவனாய் இருப்பான், அல்லது இதன் காரணமாய் மிகவும் வழித்தவறி போனவனாகி தேவ பக்தி நின்றுள்ள தன் வீழ்ச்சியினை உணர முடியாதவனாய் இருப்பான்.
இது குறிக்கிறது ஒரு திருமண காரியத்துல தெய்வீக ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒழுங்குகளை ஒருத்தர் மிஸ் பண்றாரு, பின்பற்றுவதற்கு தவறுகிறார்னா நிச்சயமா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் நீடிக்கும். அந்த பிரச்சனைகள் தனி குடித்தனம் போனா செட்டில் ஆகுமானா, அப்படிலாம் செட்டில் ஆயிடாது. தனி குடித்தனம் போயிட்டா அங்க அடுத்த புது பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஒருவேளை தனி குடித்தனமே போயிட்டாங்க, இப்ப சகோதரி வந்து அவங்க ஒரு குழந்தை பெற்றெடுப்புக்கு அவங்க தயாராயிட்டாங்கன்னா அவங்களை யார் கேர் பண்றது? அப்ப அந்த நேரத்தில் மட்டும் பெற்றவங்களை நாடி வர முடியுமா? அதனால இதுல அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. முதல்ல அடிப்படையா தெய்வீக ஒழுங்குகள் அந்த இடத்துல மீறப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போன உடனே ஒரு சகோதரன் சகோதரிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை அவங்க நிதானிச்சு பார்க்கணும். நம்மளுக்குரிய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணதுல தெய்வீக ஒழுங்கை நம்ம மீறிட்டோமா, இதை முதல்ல அவங்க நிதானிக்கணும். அடுத்து நீங்க கேட்டுட்ட இரண்டாவது கேள்விக்கே உரிய ஸ்லைட்ல நம்பர் 1 ஸ்லைடு அப்புறம் 1A ரெண்டு ஸ்லைடு இருக்கும். ரெண்டுமே தனித்தனி ரீப்ரின்ஸ் நம்பர், 1 ரீப்ரின்ஸ் நம்பர் 2100, இன்னொன்னு ரீப்ரின்ஸ் 4121. அதுல பிரதர் என்ன எழுதியிருப்பார் என்றால், பொதுவாகவே மனிதர்களை பொறுத்தளவு எல்லாருமே அபூர்ணர்கள் தான், சத்தியத்துக்குள்ள வந்திருந்தாலும் சரி. அந்த அபூர்ண தன்மை என்பது ஒருத்தருக்கு மன ரீதியா பாதிப்பு இருக்கு, சிலருக்கு சரீர ரீதியா இருக்கு, சிலருக்கு ரெண்டுலையுமே இருக்கு, சிலருக்கு ஒழுக்க ரீதியா பாதிப்பு இருக்கு. அப்ப எல்லோருமே பல வகையில வந்து ஒரு விழுந்த சுபாவத்துல தான் இருக்கிறாங்க. இது நம்பர் 1 பாயிண்ட் ரீப்ரின்ஸ் நம்பர்ல. இதுக்கு அடுத்த ஸ்லைடு 4121ல பார்த்தா, குறிப்பா இந்த அழைப்புக்குள்ள வந்தவர்கள் ஜென்ரலா இருக்கிற உலகத்தார விட சில விஷயத்துல மோசமா தான் இருக்கிறார். ஏன் இருக்கிறார் அப்படின்னா, அது நமக்கு வசனமே தெரியும். அந்த 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல பலகீனமான பாண்டங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த பலகீனமான பாண்டங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள இணையும் போது குணங்கள் எப்படி இருக்கும், ஒருவேளை அவங்க எப்படி கீழ்ப்படிதல் காட்டணும், இல்ல கணவனா எப்படி அன்பு காட்டணும், இதுலாம் நிச்சயமா ஒரு போராட்டங்கள் என்பது காணப்படத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு என்ன ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தீர்வு இல்லாத கேள்வியை அதை பார்த்துடலாமான்னா அப்படி இல்லை. இதுக்கு அருமையா சகோதரர் சொல்றாரு, இதே ரீப்ரின்ஸ் நம்பர்ல அடுத்த ஸ்லைடு 1A க்கு அடுத்த ஸ்லைடு என்னன்னா, கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் மனைவியாகிய சகோதரியினிடத்திலேயோ இல்ல கணவனாகிய சகோதரனிடத்திலேயோ குறைபாடுகளை பார்க்கும்போது கோபப்பட்டுடாதீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க, ஆச்சரியப்பட்டுடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து சகோதரர் கொடுக்கிறார். ஏன்னா முதல்ல இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு, நிலமன்ற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல வந்து உணர்ந்து கொள்ளுங்க சொல்றார். அப்ப இந்த ஒரு நிதானிப்பு, திருமண ஏற்பாட்டில் தப்பு பண்ணியிருக்கிறோமா, தப்பு பண்ணியிருந்தா இதை கடந்துதான் ஆகணும், இது வந்து ஒரு வழிப்பாதை, இதெல்லாம் திருப்பி வந்துட முடியாது. அடுத்து இதுல வர அனுபவங்களை உண்மையா உணர்ந்து ஒப்பு கொடுத்தா தேவன் பிளஸ்ஸா மாத்துவார், நன்மையா மாத்துவார். இரண்டாவது விஷயம், குறைகளை பார்க்கும் போது சரியா ஒரு புது சிருஷ்டி, புது சிருஷ்டியவே கல்யாணம் முடிச்சு ஒழுங்குகளை பின்பற்றி இருந்தாலும் குறைகளை பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு எல்லா நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. இந்த புரிதல் முதல்ல வந்துடும், இந்த மனப்பக்குவம் வந்துட்டா பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை எப்படி கையாளலான்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதை தீர்வுகள் விஷயத்துல நம்ம பார்ப்போம் நினைக்கிறேன், வாய்ப்பு கொடுத்தா பேசலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ புத ஜானி. புத இதே கேள்வியில இன்னொரு பாகம், சும்மா யதார்த்தமாகவே ஒரு மணமகன் ஒரு வேலையில் இருக்கிறாரு, மணமகள் அவங்க இன்னொரு ஒருவர் இருக்கு. இப்போ மணமகனுடைய வேலை, ஒருவேளை அவருக்கு தகுந்த வேலை அந்த மணமகளுடைய ஊர் ஏரியாவிலேயே ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணமகளை சார்ந்த பெற்றோருக்கு என்ன விருப்பம் வரலாம் அப்படின்னா யதார்த்தமா மாப்பிள்ள கிட்ட சொல்லு வேலை இங்கேயே இருக்குல்ல, நம்ம வீட்டு பக்கமே வந்துடலாம், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க மணமகள் கிட்ட. இவங்களும் தயங்கி தயங்கி, புது கல்யாணம் இல்லையா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெது மெதுவாக ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் இவங்க நுழைவாங்க, அவர் சொல்லுவார் இல்லை இல்லை அப்பா அம்மா விட்டுட்டுலாம் நான் வர முடியாது, ஸோ அப்படி இப்படின்னு சில காரணங்கள் சொல்லுவார். நாளடைவில் மறுபடியும் இது கொஞ்சம் அதிகமாகும். அடுத்தது மணமகளுடைய பெற்றோர் கொஞ்சம் உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. எப்படி நுழைய வாய்ப்பு இருக்கு, இவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி யாராவது இருந்தால் உள்ள கொஞ்சம் நுழைச்சுட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க தம்பிக்கிட்ட, நம்ம ஏரியாவுக்கு வந்து சொல்றீங்க, நல்ல வீடு இருக்கு, நம்ம வீடே கூட இருக்கு, இல்லைன்னா பக்கத்திலே கூட நான் பார்த்து வைக்கிறேன், இப்படி கூட சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. பாருங்க பிரச்சனை யதார்த்தமாக படிப்படியா இப்படி ஒரு கோணத்தில் ஆரம்பிக்கு. ஒருவேளை இது ஆப்போசிட்டா இருந்தா கூட மணமகனுடைய பெற்றோர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு, வேலை இங்கேயே இருக்கும்போது ஏன் அங்க போய் இருந்துட்டு இருக்கிற, அந்த பக்கம்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு மாப்பிள்ள மாமியார் வீட்டு பக்கம்லாம் இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு இவங்க சைடில் இருந்து சில பேர் சொல்லலாம். அவங்க சொல்றது இவர் கேட்கலன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற சில பேரை அப்படியே ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்போ இங்கேயும் பிரச்சனை இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இவங்களுக்குள்ள இல்லை. ஆனா பிரச்சனை எங்கிருந்து வருது அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கிற வெளியே இருக்கிற நபர்களிடம் இருந்து வருது, அது பெற்றோரா இருக்கலாம், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், யாரோ சம்திங். ஸோ இந்த மாதிரி சூழலை இப்ப ஒரு அந்த மணமகன் தரப்புல இருந்து நம்ம தெய்வீக ஒழுங்கு என்று பார்க்கும்போது, ஸோ இது ஆக்சுவலி யாருடைய பொறுப்பு, யார் தான் செய்யணும் என்பது வசனம் சொல்லுது, யார் அதுல செய்யக்கூடாது அல்லது தலையிடக்கூடாது, சுருக்கமா நீங்க வசனத்தின்படி சொல்லலாம். வசனம் என்ன சொல்லுது அதை நீங்க சுருக்கமா சொல்லலாம்.
ஆதியாகமம் 2:22 இது நிமித்தம் புருஷன் மனைவியோட இசைந்திருப்பான், தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் என்ற விதத்துல இந்த திருமண ஏற்பாட்டினுடைய ஒழுங்கை நிர்ணயித்த பிதாவாகி தேவன் வெளிப்படுத்துறார். ஆக பிதாவாகி தேவன் அங்கே அவர்களுக்குரிய ஒரு பொறுப்புணர்ச்சியின் கடமை சார்ந்த விவரத்தை வெளிப்படுத்துறதா சகோதரர் பதிவிடுகிறார். சில சில முக்கியமான ரீப்ரன்ஸ் கூட பதிவிடுகிறார். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கணவருடைய பெற்றோரோ அல்லது மனைவியினுடைய பெற்றோரோ நிலைமை எவ்வாறு இருப்பினும் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியினுடைய ஆவிக்குரிய கடமைகளையும் பூலோக கடமைகளையும் அங்கே ரத்தாகிறது, அவர்கள் அந்த கடமைகளை அவர்கள் செய்திட வேண்டும். அதற்குரிய நியாயமான காரணங்களின் அடிப்படையில் அவருடைய பொறுப்புணர்ச்சி சார்ந்த காரியத்தில் அவர்கள் தனி குடித்தனம் என்ற தீர்மானத்தை சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி தான் முடிவெடுக்கும். தெய்வீக ஒழுங்கு அதை அவர்களுக்கு போதிக்கிறது. சம்பந்தப்பட்ட இரு வீட்டாரின் பெற்றோரும் கூட தங்களது பிள்ளைகளுக்கு நலமான காரியத்திற்கு உறுதுணையாக இருப்பது அவசியமா இருக்கு. இதுல எந்த விதத்திலையும்
தெய்வீக வழிகாட்டுதலை எதிர்நோக்கி தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர பரஸ்பர சுயலாபங்களுக்காகவோ அல்லது பரஸ்பர நிர்பந்தங்களுக்காகவோ அப்படிப்பட்ட சில பொறுப்புகளை தவிர்த்து விட்டு, தேவன் கொடுத்திட்ட பொறுப்புகளை தவிர்த்து விட்டு, தங்களுக்கு சாதகமாய் காணப்படக்கூடிய காரியங்களுக்காக எடுப்பார்களே அகில் அவர்கள் தேவன் சொன்ன உன்னதமான பொறுப்பை தள்ளிவிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் சென்று விடக்கூடாது. ஆகவே முழுக்க முழுக்க தலையாகிய கணவனும் சரீரமாகிய மனைவியும் இசைந்த இணைப்பின் தொகுப்பு தான் அவர்களுடைய முடிவெடுக்கும் திறன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே அவர்கள் இந்த தெய்வீக ஒழுங்கு விவாக ஏற்பாடும் அதனுடைய ஒழுங்குகளுக்கும் மிகச்சரியான புரிதலோடு அனைத்து கடமைகளிலும் அவங்க ஈடுபடணும். இதற்கு வேதாகமத்தில் பார்க்கும்போது மிக முக்கியமா நமக்கு சில உதாரணங்கள்ல சாராள் தனது கணவன் ஆபிரகாமை வந்து ஆண்டவனே என்று கூப்பிட்டு அவர்கள் வந்துட்டு மிக பயபக்தியோடு அந்த வழிகாட்டுதலை அவரிடத்திலிருந்து பெற்றாங்க. அது போலதான் இருக்கக்கூடிய வேதாகமம் முழுக்க பரிசுத்தவான்கள் மற்றும் நீதிமான்கள் வகுப்பார் அடங்கிய வரிசைகளில அந்த தெய்வீக குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒழுங்கை காணும் பொழுது நிச்சயமாகவே புதிய சிருஷ்டியின் வகுப்பாருக்கு அது மிகச்சிறந்த முன்னடையாளங்களாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. அந்த மிகச்சிறந்த முன்னடையாளங்களை பின்பற்றும் பொழுது நாம் நிச்சயம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. வேதாகமத்தில் இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு, அடுத்த வாய்ப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.
அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவனும் மனைவி தான் அந்த முடிவை வந்து ஏற்றணுமே ஒழிய மற்றவங்க தலையிடுவது வந்து பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆக்சுவலி அது கூட தெய்வீக ஒழுங்கு கிடையாது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கு.
நிச்சயமா வேதாகம முறைக்கக்கூடிய ஒரு காரியம்.
தேங்க்யூ. தேங்க்யூ ரகுநாதன் என்பதை வாய்ப்பு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஒருவேளை பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குது, பல பிரச்சனைகள், அதை எதுவும் நம்ம குறிப்பிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏதோ அது திருமண ஏற்பாட்டின் போதே நடந்த பிரச்சனைகளா இருக்கலாம், அது அப்படியே நெருப்பு மாதிரி போஞ்சு திருமணத்துக்கு அப்புறம் அப்பப்போ வேடிக்க ஆரம்பிக்கும். அது தீர்க்கப்படாமே விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போகுது. சரி, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்துட்டாலும் இப்போ அந்த பிரச்சனைகள் மத்தியில பெற்றோருடைய பங்கு என்னவாக இருக்கலாம்? பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில போகுது, இப்ப பெற்றோர்களுடைய பங்கு என்னவாக இருக்கலாம்? அது மணமகனா இருக்கட்டும், மணமகளா இருக்கட்டும், வேத வார்த்தையின்படி ஆலோசனையின்படி என்னவாக இருக்கலாம்? சுருக்குமா.
அதாவது பிரச்சனை அப்படின்னு விஷயம் வந்து பர்டிகுலரா என்னன்னு சொல்லல, பட் என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த பிரச்சனை அப்படின்னு கூடிய வகையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மற்ற இருக்கிற சகோதர சகோதரிகளோ தன்னுடைய தாய் தகப்பனோ மற்றவர்கள் வந்து அதுல போய் தலையிட வேண்டாம்,
தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், நாங்க கூட உதவி பண்றோம், ஒருவேளை நல்ல நோக்கிலேயே கூட பெற்றோர்கள் முன் வரலாம் அப்படின்னா அவருடைய வேலை வாய்ப்பை சம்பந்தப்பட்ட அவர் தீர்மானிக்காம மற்றவங்க தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக எடுக்கலாம். இன்னொரு உதாரணமும் நம்ம என்ன எடுக்கலாம்னா பிள்ளை பெயர் பத்தி எடுக்கலாம். பிள்ளை பெயர் அப்படின்னா கணவன் மனைவி அவங்க ஆவிக்குரிய புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. இப்ப பிள்ளை பெயர் என்று வரும்போது இப்போ பொதுவாக மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்து கொடுத்ததும் பெற்றோர்களுடைய உரிய விருப்பம், நியாயமான ஒரு விருப்பமாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ஏதோ ஒரு குழந்தை என்ற ரீதியில அவர்கள் சிந்திப்பாங்க. அந்த ரீதியில அந்த மணமகனுக்கோ அல்லது மகளுக்கோ என்ன விதத்திலாவது அந்த விஷயத்துல அவர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியுடைய மனநிலை என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு முடிவா இருந்திருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தினை இவர்கள் மூலம் நிறைவேற்றுவதும் கூட ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரெண்டுமே நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா பிரச்சனை தான், ஆனா ரெண்டுலையும் முடிவெடுத்தது கணவன் மனைவி இல்ல, சுற்றே இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப முக்கியமா பெற்றோர்னு வைங்கள, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. சோ இது மாதிரி தலையீடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இத வந்து சகோதரனுடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அது என்ன வேணா இருக்கலாம். அதனால வந்து பெற்றோர்களோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளோ, நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக யாரையாவது உள்ள நுழைச்சி பண்றதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள். இன்னும் நல்லா தெளிவா சொல்ல போனா, ஊழியர்கள் அப்படின்னு கூடியவர்கள் மத்தியில கூட நம்ம கூட யாரும் தலையிட முடியாது. அது கணவன் மனைவிக்கான காரியம். ஒருவேளை அவர்களாக வந்து ஏதாவது உதவி தேவை, ஆலோசனை தேவை அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த நேரத்துல பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சகோதரன் சகோதரியா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, அப்ப நம்ம உதவி செய்யலாம் இல்லையா? அவர்கள் தான் அந்த காரியங்களை நம்ம கவனிக்கப்பட வேண்டியது அவசியம்.
அவர்கள் தான் முதன்மை, அந்த முடிவு எடுக்கிறது அவங்க தான், மற்றவங்க வந்து தலையிட கூடாதுன்றீங்க. ஓகே புதர், தேங்க்யூ. முத்துக்குமார் புதர், இந்த வாய்ப்பு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ திருமண ஏற்பாட்டிற்கு பிற்பாடாக கணவன் மனைவி ஆயிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒவ்வொருவரும் தங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பம், மற்றவங்களுடைய விருப்பம், அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எடுப்பாங்க. பிரதானமாக கூட இருந்திருக்கலாம், தங்களுடைய விருப்பத்தை காட்டிலும் மதிச்சிருக்கலாம், தேவைகள் இருக்கும்போது விடுங்க. பட் பொதுவாக நம்ம பார்க்கும்போது திருமணத்துக்கு பிற்பாடு இப்போ கணவன் மனைவி ஒரு குடும்பம் ஆயிடுறாங்க. இப்போ முன்ன இருந்தது போலவே இப்போ பெற்றோருடைய நலன்களை கவனிக்கிறவராக அந்த கணவன் இருக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அது நியாயமானது. ஸோ இப்போ இதையும் தாண்டி அடுத்து இப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, தன்னுடைய மனைவிக்கான கடமைகளை, பொறுப்புகளை, நியாயமானவைகளை செய்வதற்கு இப்போ கூட அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? இப்படி நியாயமான அந்த விருப்பங்களை அவர் நிறைவேற்றார்னு வைங்களேன், திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லும் போது, இயல்பாகவே மணமகனுடைய பெற்றோருக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு 30 வருஷம், ஒரு 25 வருஷம் காப்பாத்திட்டுக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்த பொண்ணுக்கு நீ இவ்வளோ கவனம் கொடுக்குற, இவ்வளோ நேரம் செலவழிக்கிற, இவ்வளோ பணம் செலவழிக்கிற, எங்களை இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிற, இவர் நியாயமா செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாரு, ஆனா பெற்றோருடைய அந்த ஒரு சைக்காலஜிக்கலா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எண்ணங்கள். ஸோ இப்படியான சூழல்ல இப்ப அந்த கணவன் அப்படி தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது நியாயம் நினைக்கிறீங்களா?
ஆக்சுவலி குடும்ப வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், சாரி இதனுடைய கருத்து, ரொம்ப ஆழமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் இருக்கு, மற்ற விஷயம் இருக்கு. பட் ரொம்ப நேரமா கணவன் மனைவி பெற்றோர் தனி குடித்தனம் இதுவே ரொம்ப நேரம் நம்ம சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதை பொறுத்த நம்ம என்ன சொல்லலாம்னா, முதல் கேள்விக்கு ஓபனிங்ல நம்ம என்ன பதில் சொன்னோமோ அதே தான் இங்கேயும் சொல்ல விரும்புறோம். நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது, புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள், நமக்குன்னு சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. சுயாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், அவர் அவருடைய ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த மாதிரி சூழல்ல அமையுது, மணமகனை சார்ந்த பெற்றோர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த குடும்பத்தில் அடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்களா பெற்றோரை பார்த்துக்கிறதுக்கு, இல்ல பெற்றோரே அவங்கள பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஆரோக்கியம், தேவைகள் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா. இப்ப மனைவியா ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னா அந்த மனைவியினுடைய பெற்றோர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க, அவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் அவரவருக்கு அமைகிற சூழல் பொறுத்துதான் முடிவெடுக்க முடியுமே தவிர, இத வந்து கணவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதை நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், இதுதான் என்னுடைய பதில்.
ஷேர் பண்ணுங்க.
நீங்க கேட்டுட்ட கேள்வியில ஒரு பாயிண்ட் வந்து, புது சிஷியின் குடும்பம் கடமைகள் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 123வது பக்கத்துல இதற்கான விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அத வாய்ப்பு இருந்தா நான் படிச்சிடுறேன், அதை வேண்டாம் நீங்க கவனிக்கலாம். என்ன சொல்றார் சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, விவாகம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பொது சிருஷ்டி கணவன் மனைவி, இவர்கள் இப்படியாக இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னு கூடிய விஷயங்கள் வந்து வரக்கூடியதா இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை சரி செய்யும்படிக்கு மற்றவர்கள் பிரயாசம் எடுப்பதன் மூலம் அவர்களுக்கிடையே குறுக்கிடுவதற்கு அவர்கள் யாரையும் அனுமதித்திடக் கூடாது. தெளிவா சொல்றார், அனுமதித்திடக் கூடாது என்றார். ஏனெனில் இம்மாதிரியான முயற்சிகள் அனைத்தும் பிரச்சனையே உண்டு பண்ணிடும். தேவன் ஒன்றாய் இணைத்துள்ளவர்களிடையே குறுக்கிடுவதற்கு யாரும் முயற்சி செய்யாதிருப்பார்களாக. விவாக உறவில் ஏற்படும் பிரச்சனைகள் எப்பொழுதும் அநேக பேச்சுவார்த்தைகளுக்கு வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்றார். அதனால மற்றவருடைய தலையீடு இதுல இருக்கக்கூடாது என்பதுதான் சகோதரருடைய எழுத்துக்கள்ல தெளிவா பார்க்கப்படும். தேங்க்யூ.
வெரி குட், தேங்க்யூ பிரதர். அதே அந்த ஒரு புது சிருஷ்டி கடமைகள் புத்தகத்துல 119 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல, திருமணமான புருஷன் இயல்பாகவே தன் மனைவியை பிரியப்படுத்திட நாடுவான் என்றும், திருமணமான ஸ்திரீ தன் கணவனை இயல்பாகவே பிரியப்படுத்திட நாடுவாள் என்றும், இது முறையானது என்றும் மாத்திரமே கூறியுள்ளார். அப்படின்னா வேளாண் தூதனுடைய வார்த்தைகளும் சரி வசனங்களுமே சரி, திருமணம் ஆயிட்டா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தன்னுடைய அந்த ஒரு இணையினுடைய துணையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவத நியாயம் தான் சொல்லுது. ஸோ அதுதான் ரெண்டு பேருக்குமே, நம்ம கணவனு கேட்டோம், கணவனும் மனைவிக்குமே சேர்த்து தான். ஸோ என்பது ஒரு நல்ல கருத்து இங்கே சகோதரர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சரி, இதுல நம்ம கணவன் மனைவி பற்றின விஷயங்களே நமக்கு இந்த ஒரு கலந்த உரையாடல அதிகமாக இருப்பதனால அந்த உறவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஜானி பிரதர், நீங்க அந்த வாய்ப்பு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமா நம்ம எதையெல்லாம் சொல்லலாம்? உதாரணத்துக்கு, அவர் தன்னுடைய மனைவிக்கு நல்ல உணவு கொடுக்கறாரு, தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, விருப்பப்பட்ட மாதிரியே இடம் வீடு காரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இதெல்லாம் அவர் செய்ததுனால அவர் வந்து என்னுடைய மனைவியை நான் நேசித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் சொல்லலாமா?
ஹலோ. அதாவது நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாமே ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரியங்கள். அதாவது அடிப்படை தேவைகள் நம்ம அதை எடுத்துக்கலாம், அடிப்படை தேவைகள் இருந்தால் போதும். ஆனா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான சத்திய கோட்பாடுகளின் படி பார்க்கும்போது,
இதையும் தாண்டி இன்னொரு அடிஷனலாவே சொல்றேன், நீங்க அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடலாம். இதையும் தாண்டி இல்லாம வேற ஏதாவது இன்னும் கவனிக்க வேண்டியது என்று நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ரெண்டுக்குமே பதில் சொல்லுங்க.
அதாவது மிக முக்கியமா சம்பந்தப்பட்ட அந்த கணவன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய மனம் மற்றும் குணங்கள் மற்றும் அவருடைய சித்தங்கள் மிக சரியாக பராமரிக்கப்படுவதற்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா சொல்ல வேண்டும் என்றால், தனது வீட்டின் வேலைகளிலேயே மனைவி முழுவதும் மூழ்கிவிட்டு சத்தியத்திற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு விட்டுவிடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு இந்த கணவனுடைய கேர் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இந்த மனைவி மேல இருந்தா அது ஒரு மிகச்சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதை விசேஷமா தேவனுடைய ஒரு வார்த்தைகள்ல நம்ம பார்க்கலாம். பரிசுத்த பேதுரு அவர்கள் 1 பேதுரு 3 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள்ல, கொருந்தியருக்கு எழுதின நிருபங்கள்ல நம்ம பார்க்கும்போது, 7 அதிகாரம் இந்த திருமணத்தினுடைய கோட்பாடுகள் வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி பிராக்டிக்கலா அவங்க சத்தியத்திற்கான ஒரு உந்து சக்தியா கணவன் இருக்கணும். அப்போ இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பிராக்டிக்கலா நம்ம சொல்ல விரும்புறோம். அதை தாண்டி வேதாகமத்துல
இல்ல ஆவிக்குரிய விஷயங்கள்னு சொல்லி தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்.
வெரி குட்.
இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வந்து மாம்சீக விஷயங்கள்,
மாம்சீக காரியம் சொல்லும்போது நம்ம பார்க்கும்போது, அதாவது அது ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, சகோதரர் ரிக் அவர்கள் வந்து வலைவலி பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு பரஸ்பர புரிதலுக்காக, என்ன சொல்லப்போனால் அவருடைய ஒரு ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய கடமைகளில் அவங்க முன்னேறுவதற்காக கலந்துரையாடல் எப்படி இருக்கலாம், அந்த கலந்துரையாடல் என் வாழ்க்கை துணையோடு நான் என்ன பேசுவது என்ற வலைவலி பதிவை வெளியிட்டிருந்தார். நீங்கள் ஸ்லைடில் கூட அந்த புத்தகத்துடைய பிக்சர் காமிக்கலாம். நம்ம பார்த்தோம்னா ஸ்லைடு வந்து 23 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 இல்லை பிரதர், 23 புதுசாக போடுது சாதக். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது மிக முக்கியமாக அந்த பரஸ்பரம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு அன்பான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் சரியான முறையில் தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி கற்றுக் கொடுத்த அந்த ஆவிக்குரிய குணலட்சணங்களின் முதிர்ச்சியில் அவர் தன்னை வெளிப்படுத்துவது. அப்போ இதில் வந்துட்டு என்ன அருமையான ஒரு ஷேரிங் கிடைக்குது அப்படி சொன்னால், அவர் வந்துட்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தன்னில் பிரதிபலிக்கிறார். அப்போது குறிப்பாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்கள் அப்போது எந்த அளவுக்கு இருக்குது, அதை நோக்கிய ஒரு முன்னேற்றம். அப்போ மனைவியும் அதில் வளருவதற்கு ஏதுவாக இருக்குங்கிறதையும் அங்கே குறிப்பிடப்படுது. அப்போ பூமிக்குரிய கடமைகள் நம்ம பார்க்கும்போது, கணவன் வந்துட்டு அன்பான அனுசரணையான விதத்தில் அவருடைய குணங்கள் மற்றும் மனதும் மற்றும் அவருடைய சித்தம், அவருடைய உழைப்பு இவைகள் சார்ந்த விஷயத்தில் கூட அவர்களுக்கு உதவியாக இருக்கும் போது அவருடைய மனைவியினுடைய திறன் மேம்பாடையும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும். அவர் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டிய நியூ கிரியேஷன் புத்தகத்தில் நம்ம வேலையில் நேரம் குறைவாக இருக்கனால நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். மிகச்சிறந்த வழிகாட்டியாக, முன்னேற்பாடுகளை செய்து தருபவராக, அவர் வந்துட்டு ஒழுங்கை கடைபிடிப்பவராகவும் இருக்கும்போது அது மனைவிக்கு மிக சரியான ஒரு ஆறுதலையும், தன் குடும்ப பொறுப்பில் கணவன் தனக்கு சரிபாதியாக நிலை நின்று இந்த குடும்பத்தை கட்டமைப்பதில் அவர் வந்துட்டு தெய்வீக ஒழுங்கை பேணுகிறாருங்கிறது ஒரு திருப்திகரமான ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறார், ஏன்னா இருவருக்கும் உள்ள சத்தியத்தை நிமித்தமான பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் அதிகரிக்குங்கிறாங்க. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் விரிசலுக்கு காரணம் அல்லது குழப்பத்துக்கு காரணம் அன்பின் பரிசுத்தாவை இழந்து விடுவது தான் அப்படிங்கிறத சகோதரர்கள் கோட் பண்ணுறார். ஆகவே இவர்கள் இருவருக்குமான இந்த கடமைகளில் மிக முக்கியமான ஒரு ஒரு பாண்டேஜ், கிறிஸ்டியன் பாண்டேஜ் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ அது போல அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் எபேசியர்கள் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் சபையின் நலனில் எவ்வளவு தூரம் அக்கறை கொண்டவராக நலம் விரும்பியாக செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய முதலாம் வரிலிருந்து தற்போது வரைக்கும், இனி அனுமதிக்கப்படும் காலங்கள் வரைக்கும், அதற்கு இசைவாக பூமிக்குரிய காரியத்தில் நாம், அதாவது இந்த மனவாட்டி அடையாளப்படுத்துகிறாங்க, குறிப்பாக இந்த கணவன் மனைவி பந்தத்தில் தங்களுக்குரிய கடமைகளை கணவனும் தங்களுக்குரிய கடமைகளை மனைவியும் செய்யும் போது நிச்சயமாகவே அந்த தெய்வீக உறவை, அதன் மதிப்பீட்டை இவர்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். தேங்க்யூ பிரதர்.
தேங்க்யூ பிரதர். முத்துக்குமார் பிரதர், வாய்ப்பு. இதே கேள்விக்கு ஏழாம் தூதனுடைய எழுத்துக்களில் ஏதாவது நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளில் அடிப்படை விஷயங்களை தவிர்த்து இன்னும் அதுக்கு மேலே அவர் ஏதாவது சிந்திக்க வேண்டியது என்று ஏதாவது நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கிறீங்களா?
அதாவது பிரதர், இதை பற்றி பல கோணங்களில் பிரதர் எழுதியிருக்கிறாரு. சில ஆர்டிகல்ஸ் வேணால் நம்ம சொல்லிடலாம். 6th வால்யூமில் 663 பக்கம், அப்புறம் புது சிஷியினுடைய பூமி குடும்பம் கடமைகளில் 115 பக்கம், இந்த மாதிரி பகுதிகள் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் ஜானி அவர்கள் குறிப்பிட்டது போல, இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரிதான புரிதல் இருக்கணும், ஒருவருக்கொருவர் காரியங்களை ரொம்ப விளக்கமாக பேசிக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்படி சொல்லுகிற விஷயத்திலேயே இதுக்கு ஒரு ஆப்போசிட் கோணம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற விஷயத்திலேயே சில ஆபத்தான பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டா, அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள இணைந்ததற்கப்புறம் அவர்களினுடைய கடந்த காலம், கடந்த காலங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்பதோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதற்கோ ஆர்வம் காட்டக்கூடாது. கடந்த காலங்களில் ஒருவேளை ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், இதை ஏதோ ஒரு கோணத்தில் சகோதரன் அவங்க கடந்து வந்திருப்பார், சத்தியத்துக்குள்ள வந்திருப்பார், எல்லாம் மாறி இருக்கும். அப்புறம் திருமணம் சத்தியத்துக்குள்ள ஆயிடுவார். மனைவி கடந்து வந்திருப்பாங்க, திருமணம் ஆயிடும். கடந்தது கடந்தது தான். இப்ப அவைகளை எடுத்து மறுபடியும் சொல்வதோ பேசிக்கொள்வதோ என்பது ஒருவேளை எல்லாவற்றிலையும் நான் ஓப்பனா இருக்கிறேன் அப்படின்ற வகையில் அது கடந்து போனா பல நேரங்களில் வந்து அது தடுமாற்றத்தில் கொண்டு போய்விடும். அதனால அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது நல்ல செயல். மனைவி அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்தலாம், முடிவுகள் கணவன் எடுப்பாரு. கணவன் முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தாலும் மனைவியின் இடத்தில் அந்த காரியங்களை தெரியப்படுத்துறது நல்லது. இந்த பரஸ்பரம் என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரம் இந்த ஒரு பரஸ்பரத்தில் அவங்களுடைய கடந்த காலத்தினுடைய மைனஸ் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் பேசி நான் வெளிப்படையா இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இப்ப குடும்ப வாழ்க்கை இணைந்ததற்கு அப்புறம் பாதிப்புகளுக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப அதை குறித்து பிரதர் எழுதியிருக்கிறாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒருவேளை ஒரு பிரயோஜனமான கோணத்துல பதிலாக இதை நான் பகிர்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ. எனக்கு ஒரு ஒரு ஆர்டிக்கல், அதாவது நம்ம ஆறாவது வால்யூம்ல 660 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சில வரிகள் மாத்திரம், மேலும் அவளுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வது மாத்திரமன்று அவளுடைய இருதய வாஞ்சைகளையும் உணர்வுகளையும் பாதுகாக்க உடன்படிக்கை செய்து கொண்டதையும் நினைவு கூறுவான். இப்படிப்பட்ட புருஷன் உணவு உடை உறைவிடம் ஆகிய தேவைகளை அளித்ததன் மூலம் தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டான் என்று உணர மாட்டான். ஆனால் அவளுடைய மனம் பண்பு ஆவிக்குரிய நலன்களையும் கவனிப்பதற்கு தனக்கு கடமை உண்டு என்பதை உணருவான். மேலும் அவளுடைய நேரம் முழுவதும் வீட்டின் காரியங்களையும் தேவைகளையும் கவனிப்பதில் இருந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுவான். தன்னால் இயன்றவரை அவளுடைய மனதும் இருதயமும் வளர்ச்சி பெற முயற்சிப்பதுடன் ஸோ அந்த ஒரு ஆர்டிகிள் பிரதர் அலமையா அந்த வார்த்தைகள் எழுதுறாரு. ஸோ அது கூட ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக நமக்கு அமைக்கிறோம். அதே போல ரகுநாதன் பிரதர் நீங்க இந்த வாய்ப்பு எடுத்துக்கலாம். இப்ப ஆப்போசிட், மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க என்பதற்கு, அல்லது ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம், மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க என்பதற்கு ஏதாவது நம்ம சொல்லலாமா? ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் செஞ்சால் மனைவி அவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சால் அவங்க கீழ்ப்படைஞ்சு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கணவன் சொல்கிறாரு எனக்கு இந்த உணவு வேணும் கேட்குறாங்க, ஏதோ சில காரணத்தினால மனைவி அதை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உடனே கணவன் வந்து இப்படி சொல்லாமா, அதாவது நீ எனக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை சொல்லாமா, அப்படி சொல்லாமான்னு கேட்குறேன். ஒருவேளை அந்த சின்ன அந்த ஒரு சாதாரண விஷயம் வந்து அவர், அதாவது அந்த சகோதரி கணவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதற்கு ஆதாரமாக எடுக்கலாமா? எஸ்ஆர்னா சொன்னா கூட போதும், அப்படி எடுக்க முடியாது. அப்படின்னா சாதாரணமாக உலக விஷயங்களில் இந்த மாதிரி அடிப்படை சில விஷயங்களில் இயன்றதை செய்வது அல்லது இயலாமை என்பது இருக்கும். அது கணவன் புரிஞ்சுக்கலாம், மனைவி விஷயத்தில் மனைவி கூட அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா?
கண்டிப்பாக
கண்டிப்பாக அப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அது வந்து போகிறது நல்லாயிருக்கும். ஒருவேளை இதையும் தாண்டி தன்னுடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படியில் என்று சொல்லும் போது இயல்பாகவே நம்ம எல்லாம் கலாச்சாரத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவங்க இல்லையா, ஒரு மூர்க்கத்தனம் காமிக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு அடக்குமுறையை காண்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப கோபம் வந்தா அவங்கள போட்டு அடிக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து நான் வந்து கணவன் மாத்திரம் சொல்லலைங்க, ஒருவேளை மனைவிமார்கள் கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க என்று நான் சொல்லலை, ஏழாம் தூதன் சொல்றேன். நீங்க ஆறாவது வால்யூம்ல படிச்சிருப்பீங்க. அதாவது கணவன்மார்களுடைய வீத நடக்கையிலால மனைவிமார்கள் கூட கணவனை போட்டு அடிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க என்று ரீதியில அவர் வந்து எழுதுறத பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க?
இதுக்கான விஷயத்த 13வது ஸ்லைட்ல சகோதரர் சொல்லியிருக்கிறார்.
மனைவியானவள் கிறிஸ்துவின் தாழ்மையினை பிரதிபலித்திடும்படியாக அவளுக்கு விசேஷமாய் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கும். அதே வேளையில் கிறிஸ்துவின் பெருந்தன்மையினை பிரதிபலித்திடும்படியாக புருஷர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் பலத்தினால் அவளை ஆதரியுங்கள்.
பாருங்க, நீங்க சொல்லும் போது உங்கள் பலத்தினால் அவர்களை என்ன பண்ண சொன்னார், ஆதரியுங்கள் என்றார். அதே மாதிரி மற்றும் அவங்கள ஊக்குவியுங்கள் அப்படின்னு கூடிய விஷயத்த பேசுறாரு. அடுத்து சொல்லும் போது மாறாக அவர்களை,
மாறாக அவளை ஒடுக்கிடுவதற்காக உங்கள் பலத்தினை பயன்படுத்தாதீர்கள்.
இது சகோதரர் சகோதரிக்கு மட்டும் சொல்லலைங்க, இது சகோதரி கூட சகோதரர் என்ன பண்ணலாம், இது நடக்குது நீங்க சொல்லிட்டீங்க. அதனால இந்த காரியத்தை ரெண்டு விதமா நம்ம பார்க்கும்போது, அது பலகீனமா இருக்கிறவர்களை ஊக்குவிக்கிறதும் ஆதரிக்கிறதும் சத்தியத்தின் அடிப்படையில் அந்த காரியங்கள் செய்யும் போது மிக ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு தான் நம்புறோம். அது மீதி பகுதி படிச்சிருங்க.
நீங்கள் விவேகத்தோடு ஞானத்தோடு மற்றும் பெருந்தன்மையோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை தயவுகளை மற்றும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவளுடைய வளர்ச்சியிலும் அவளது அனைத்து சிறந்த சாதனைகளிலும் செய்கைகளிலும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள்.
அப்ப இந்த இருவருக்குமான காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேருமே அந்த ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உதவியாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றதான். அதுல ரெண்டு பேருமே மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்னு கூடிய விஷயங்கள் தான் சொல்றாங்க. தங்களுடைய பலத்தை ஞானமா சத்தியத்தின் அடிப்படையில செயல்படுத்தணும்
அப்படின்னா அவங்களை அந்த மாதிரி அடக்குமுறை மூர்க்கத்தனம் கையாளக்கூடாது. மனைவியும் கூட அந்த விஷயத்துல கீழ்படைந்து நடக்கணும். அவங்கள் கூட அவருக்கு மீறி தலைமை ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுவதோ அவருடைய கோபத்தை கிளறும் விதத்தில் நடந்து கொள்ளுவதோ அவங்க கூட அதை செய்யாமல் இருக்கிறது, அது அவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்.
கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா.
ஓகே பிரதர், தேங்க்யூ. பிரதர்
இதில் அந்த அடக்குமுறை செய்தல் பற்றி கேட்குறீங்க நீங்கள், அதுக்கு நம்ம தரப்பில் ஒரு சில விளக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த கேள்வியில் 15வது நம்பர் ஸ்லைடு ரீப்ரின்ஸ் நம்பர் 4899, அதில் பிரதர் என்ன பேசியிருப்பார் 15வது ஸ்லைடில், காரியங்களை பலவந்தம் பண்ணும் விதத்தில் கையாண்டிட வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுறார் அந்த ஆர்டிக்கல்ல. இது புது சிருஷ்டியின் குடும்பம் கடமைகள்ல 51வது பக்கம். அந்த பலவந்தம் பண்ணும் விதத்தில், ஒருவேளை இது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, இப்ப மனைவியா இருக்கிறவங்க ஸ்திரீ பலகீனமான பாண்டம், இப்ப அவங்களுக்கு கோபம் வரும், ஒருவேளை வார்த்தைகள் ரொம்ப கடுமையா வெளிப்படுத்தலாம், கணவன் அதே மாதிரி திருப்பி பேசலாம், அவங்களுக்குள்ள ஒருவேளை அடித்தல் நடக்கலாம், இதெல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்குது. பலவந்தம் பண்ணும் விதத்தில் கையாண்டிட வேண்டாம். ஆக்சுவலி இந்த பேனல்ல நம்ம ஆரம்பத்தில இருந்து கேள்விகளை ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு போனோம்னா இதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு முறையற்ற விதத்துல இணைப்பு நடந்துருச்சுன்னா இதுக்கு வழி இருக்கு. ஒன்னு, ரெண்டாவது, ஒருவேளை ஆரம்ப காலத்துல சத்தியத்தின்படி அவர்கள் இணைக்கப்பட்டு இருந்துட்டு அந்த ஒரு முடிவை மாத்திரம் ஒருத்தர் சரியா எடுத்துட்டு அடுத்து ஒரு புது சிஷ்யை இணைஞ்சதற்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய காரியங்களை ரெண்டாம் பட்சம் ஆக்கிட்டு ஒரு உலக பிரகாரமான கணவன் மனைவி போல வாழ ஆரம்பிச்சா கூட அது காலப்போக்குல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்துச்சுன்னா அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலா அவங்க செய்ய வேண்டிய செயல் செய்யல. அதனால எப்பயுமே நம்ம கவனிக்க வேண்டியது பிரச்சனைகள் வந்து ஏன் வருது அப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி ஒருவேளை பிரச்சனை வரும்போது இந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒருவேளை தவறுகள் நம்ம பக்கமே இருந்துட்டாலும் சத்தியத்தின்படி அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அது நமக்கு தெரியணும். இல்ல சுட்டி காட்டணும்னாலும் அதை எப்படி சுட்டி காட்டணும்னு தெரியணும். ஆக்சுவலி இந்த பகுதியில் சகோதரர் என்ன குறிப்பிடுவார்னா, கண்டிப்பா ஒருவேளை பாதிக்கப்பட்டவர், ஒருவேளை மனைவியா இருக்கிற சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் கணவனுடைய சரியற்ற நடத்தையினால, இல்ல கணவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சரிவர சத்தியத்தின்படி ஒத்து வராத மனைவியினால. அப்ப இந்த சூழல் போது எப்படி இருக்கணும் என்றால், அதுதான் சொல்றாரு, பலவந்தம் பண்ணாதீங்க அப்படின்னா கோபமா பேசுவதோ மாம்சத்தை வெளிப்படுத்துவதோ இதெல்லாம் செஞ்சிடாதீங்க. இதுக்கு புது சிருஷ்டி பாதையில நமக்கு அனுமதி கிடையாது. அப்ப என்னதான் பண்ணணும், அதான் அருமையா சொல்றாரு, நான் எழும்பும் நாள் மட்டும் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம காட்ட வேண்டியது ரொம்ப பொறுமையா இருக்கணும். எந்த விஷயத்தையும் அழுத்தம் கொடுத்து, அதாவது டாமினேட் பண்ணி அதை பிராக்டிக்கல் ஆக்குவதற்கு நிகழ்த்துவதற்கு முயற்சிக்காதீங்க. ஒருவேளை சத்தியத்தின்படி கணவன் தான் தலை மனைவி சரீரம் அப்படின்னு இருந்துட்டாலும், ஒருவேளை தலையா இருக்கிறவர் சரியில்லை, சோ இப்ப மனைவியா இருக்கிற சகோதரி அதுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரி சூழல் அமையலாம். இல்ல மனைவி வந்து ஒத்து வராத நிலைமையில காணப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். பட் இது எந்த சூழல் இருந்தாலும் நம்மளுடைய அழைப்புக்கு உகந்ததாக இப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும், ஏமாந்துடக்கூடாது, அந்த இடத்துல சோதனைக்குள்ள விழுந்துடக்கூடாது. நம்மளுடைய சொந்த
கடைசி கேள்வியில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்,
அதை பத்தி பண்ணலாம். அப்ப அந்த வற்புறுத்த கூடாது, பலவந்த பண்ணக்கூடாது என்பதற்கு ரெஃபரன்ஸா நீங்க இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ பிரதர் ஜானி. பிரதர் நீங்க ரொம்ப சுருக்கமா வசனங்கள் ஒரு வேலை மேற்கோள் காமிக்க முடிஞ்சா காமிக்கலாம், இல்ல சகோதர எடுத்துக்கலாம், உங்களுடைய புரிதல் நீங்க தெரியப்படுத்தலாம். பொதுவாக கணவன் மனைவி பலவீனர்களாக அபூர்ணர்களாக இருப்பதனால பிரச்சனைகள் என்பது சாதாரணமா வரக்கூடியதுதான். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சரியான விதத்தில் கையாளாததுனால அது இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனைக்கு வழி நடத்தும். ஸோ சாதாரண பிரச்சனை தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா வசனத்துக்கு பயந்து வாழ்றவங்க தான் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாதாரண விஷயங்களை கையாளாத தவறினதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்த பிரச்சனையினால இப்போ ஒருவேளை மனைவி பொதுவாக பிரிஞ்சு போறதுங்கிறதுல வந்து கோவிச்சுட்டு போறது, நான் அந்த கலோக்கியல் பாஷையில் சொல்லணும்னா கோவிச்சுக்கிட்டு போறது, அதிகமா மனைவி இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கணவன் கிட்ட குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை மனைவி ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம், ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பெற்றோர்களோட வந்த பிரச்சனை, இப்படி சின்ன சின்ன அல்லது அது அவங்களுக்கு பெருசா கூட இருக்கலாம், தவறு இல்லை. பட் அது மாதிரி சூழல்ல ஒரு மனைவி கணவனை விட்டு பிரிஞ்ச வாழ விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கணவன் கூட இப்படிப்பட்ட மனைவியோட என்னால வாழ முடியும், நான் தனியா போறேன்னு அவரே போறான்னு வச்சுக்கோங்களேன். வசனம் இதை குறித்து என்ன சொல்லுது, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்படி பிரிஞ்சு வாழுவதை வசனம் ஆமோதிக்குதான்
நிச்சயமா இல்லை. அதாவது ஜபத்திற்கும் அவர்களுக்கான உபவாசத்திற்கும் மட்டுமே தடை வராதபடிக்கு இருவருக்கும் பரஸ்பர சம்மதம் இருந்தால் மட்டும் அந்த நோக்கங்களுக்காக பிரிந்திருக்கலாம்னு சொல்றாரே தவிர மற்றபடி பிரியக்கூடாது என்பதுதான் விவாகம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், திருமண பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம். அதை அதிகாரத்திலேயே தேவன் வெளிப்படுத்திட்டார், அதுக்கு வசனாதாரங்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி கோபதாபங்கள் அல்லது சரியான புரிந்து கொள்ளல் இல்லாமையினால வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களோ அல்லது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது நீடிக்கும். அப்ப சம்பந்தப்பட்ட கணவன் நிச்சயமா அவர் கிறிஸ்தவ கோட்பாடுகளை தன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். குறிப்பா ரொம்ப அருமையான ஒரு கோடிங் கொடுக்கிறார் சகோதரர், அதாவது அவர்கள் வந்து அக்கறையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த கருத்து பரிமாற்றம்ங்கிறார். பிரதர் ஸ்லைட்ல வந்து 22 அந்த புக்கு இதை கொண்டு வாங்க நீங்க சீக்கிரம். அப்போ பாருங்க இந்த ஸ்லைடு நீங்க கொஞ்சம் படிங்க சிஸ்டர், ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்.
இருவர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதான உரிய கருணை, நன்னடக்கமும் எந்த விதமான குடும்ப பிரச்சனைகளையும் மற்றும் அதன் விளைவான பிரிவினைகளையும் தவிர்த்து போடுகிறதா இருந்து ஒருவர் இன்னொருவர் மீது கொண்டிருக்கும் அன்பு மற்றும் மரியாதையின் உறுதியான அஸ்திவாரத்தின் அடிப்படையில் ஒற்றுமையினை கொண்டு வர வேண்டும்.
அப்ப மிக முக்கியம் இந்த இருவருக்கும் உள்ள ஒரு அன்பு என்ற ஒரு விசேஷ காரியத்தை பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு அந்த மாதிரியான நேரங்களில பெருகணும், அதே நேரத்தில் பரஸ்பர மரியாதை தன்மை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா இருக்கு கணவன் மற்றும் மனைவிக்குள்ள அவைகள் அங்க பயன்படுத்தப்படணும், அவைகள் உரிய கருணை மற்றும் தன்னடக்கத்துடன் மிகச்சரியாக அங்க பயன்படுத்தப்படணுங்கிறார். ஆக ஒரு கிறிஸ்தவ கணவனும் ஒரு கிறிஸ்தவ மனைவியும் வேதாகம சத்தியங்கள்ல இந்த திருமண ஒப்பந்தத்திற்கான கொடுக்கப்பட்ட சத்திய அறிவுல மேம்பட்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப அந்த அதில் குறைவுபட்டிருப்பதுதான் சில பிரச்சனைகளுக்கும் வழிவகுதுங்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் குறிப்பா கிறிஸ்தவ கணவன்மார் கிறிஸ்தவ மனைவிமார் நிச்சயமா விவாகம் கனமுள்ளது அது பரிசுத்தம் உள்ளது என்ற பிதாவாகி தேவனுடைய ஏற்பாட்டை மதித்து அவர் கூறியிருக்கக்கூடிய சத்திய கோட்பாடுகளை நன்கு கற்று வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும். தட் மீன்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ. நம்ம நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணும் போது அதற்கு உரிய ஆசீர்வாதங்களை காலகாலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பிரிவினை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பரஸ்பரம் ஒரு புரிதலோடு இணைந்து வாழக்கூடிய மாபெரும் வழிகாட்டுதலை தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார், அதை சொல்ல விரும்புகிறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமா இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டில் அவர்கள் பயன்படுத்த கூடாத வார்த்தைகள் தான் இந்த பிரிவினைக்கு காரணம்.
அதுக்கு கூட பிரச்சனை இருக்கு,
இருக்கு
சண்டைகள் மத்தியில நீங்க பிரிஞ்சு
போயிட்டு
தைரியம் கண்டிப்பா சொல்லுங்க.
இப்ப ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன சாப்பாடு, இது நீ பண்றதே சரியில்லை இப்படின்னு ஒரு வார்த்தை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க என்ன சூழல் இருந்து செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த உணவை குறித்ததான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துதல், அல்லது கணவன் பல வேலைகளில் டென்ஷனாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வருவார், அவர் எதிர்பார்த்த உபசரிப்பு அந்த வீட்டில் அந்த நேரத்தில் மனைவி கொடுக்காம இருக்கிறனால திடீரென கோபம் அல்லது திடீர் அதிருப்தியின் வார்த்தைகள், அவர்களை மரியாதை குறைவாக பேசுதல், அதற்கு நிறைய நம்ம சொல்லலாம். ஏ இப்போ உன்னோட வாழ்றது எனக்கு செட் ஆகாதும்பாங்க, என்ன இப்படி இருக்கு, ரொம்ப எரிச்சலூட்டும் வார்த்தைகள்.
ஆக்சுவலி அதெல்லாம் வார்த்தையே வரவே கூடாது.
அப்போ எதே சிற்கள்
எந்த சூழலையும் வரக்கூடாது.
சகல விதமான கசப்பும் தூஷணமும் துன்மார்க்கமான எந்த வார்த்தையும் உங்களை விட்டு நீங்க கிடவுது என்ன. ஆகவே ஒரு கிறிஸ்தவ கணவனா ஒரு கிறிஸ்தவ மனைவியா வாழ்நாள் முழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஒரு மனவாட்டி சபைக்குரிய வாய்ப்பை கொடுத்திருப்பதனால அந்த வாய்ப்பு இந்த திருமண உறவுக்கு ஒரு அடையாளமான ஒரு மாபெரும் முன்னோட்டமா கொடுக்கப்பட்டிருப்பதனால அதில் இணைக்கப்பட்டிருக்கிற சம்பந்தப்பட்ட இருவரும் தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலித்து மேலான அந்த திருமண உறவை மதித்து அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். பிரிவினைக்கான வார்த்தைகளோ சிந்தனைகளிலே கூட வரக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் பொன்னான
பாவது வாயின் வார்த்தை மாத்திரம் இல்ல, தன்னுடைய
அறியாமல் கூட அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கூட வரக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் இன்னொரு விஷயத்தை கோட் பண்ணி காமிக்கிறார், அது டாக்டரின்லயும் பொறுத்தது திருமண பந்தத்துக்கு பொறுத்தது. உணர்ச்சி வசப்படுதல் என்பது பரிசுத்தப்படுதல் ஆகாது. எமோஷனல் இஸ் நாட் அ சாங்டிஃபிகேஷன். நிச்சயமா உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளுமே பரிசுத்தத்துக்கு அழைத்து செல்லாது. தேங்க்யூ பிரதர்.
தேங்க்யூ பிரதர். சரி, அப்ப நம்ம டிஸ்கஷன் முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு கிரேஸ் டைம், நம்ம ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். கடைசி கேள்வி, ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, சுருக்கமா முடிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். சகோதரர் முத்துக்குமார், அந்த வாய்ப்பு நீங்க எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம வந்து பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசினதுல கணவனுடைய பிரச்சனைகள் அதிகமா நம்ம டீல் பண்ணி எடுக்கலாம், மனைவி உறுதி குறைவா இருந்திருக்கலாம், இல்ல மனைவி அதிகமா கணவனும் குறைவோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கணவன் மனைவி இந்த உறவு என்பது புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த பரலோக அழைப்பை சூழ்ந்தெடுத்துக் கொள்வதற்கு எந்த விதத்துல அவர்கள் சிந்திக்கணும், அதற்கும் அதாவது பரலோக அழைப்பை சுதந்திரத்துக் கொள்வதற்கும் திருமண வாழ்க்கைக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்ன, சுருக்கமா நீங்க உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க.
ஓகே பிரதர், இதுல நான் ஒரே ஒரு வசனம் போட் பண்ணிடுறேன், அது நானே சொல்லிடுறேன். எல்லாருக்கும் பிரபலமான வசனம் ரோமர் 8:28, அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. திருமண ஏற்பாட்டில் தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல தப்பு செய்யாம சத்தியத்தின்படி திருமண வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். பட் இப்ப பிரச்சனைகள் பல கோணத்துல பல ரூபத்துல வரும்போது, ஒருவேளை இந்த டிஸ்கஷன்ல நம்ம தரப்பு ப்ரிப்பரேஷன்ல ரெண்டு சாலிடான விஷயங்கள் சகோதரர் ரசல் வந்து சஜஸ்ட் பண்றாரு, அதுக்கு ஆதாரங்கள் ரீப்ரின்ஸ்ல இருக்கு. நம்பர் 1 வந்து திருமணம் என்பது உங்களுக்கு அவசியமா என்பதை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நன்கு யோசிச்சு தான் இந்த கடைசி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு குழந்தை பிறப்பு. திருமண வாழ்க்கைக்குள்ள போயிட்டவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது இந்த அறுவடையின் காலகட்டத்தில் அது வந்து தெய்வீக ஒரு ஏற்பாட்டின்படி அது நல்ல ஒரு ஆலோசனைக்குரிய காரியம் இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம வாழ்ற காலகட்டத்தை விட இன்னொரு 20-30 வருஷம்ன்றது ரொம்ப பயங்கரமானதா இருக்க போகுது. அப்ப பல குடும்பங்கள்ல வருகிற பிரச்சனைகள்ல இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு. அப்ப இதுக்கு மத்தியில ஒரு தீர்வா ஒருத்தர் என்ன எடுத்துக்கலாம், இதெல்லாம் தாண்டி மாட்டிக்கிட்டோம், ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் பெற்றெடுத்தாச்சு, ஒன்றுக்கும் மேற்பட்ட இல்ல பல குழந்தைகள் ஆயாச்சு, பெற்றோருடைய பொறுப்பு இருக்கு, இப்படி ஒரு மாதிரி ஒரு சிக்கல் நிறைந்ததா வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இதுக்கு மத்தியில என்ன பண்ணலாம், சரியா செஞ்சிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம், எதுவோ. அதுக்கு பிரதர் சொல்லக்கூடியது ஸ்லைட், சில கடைசியா 2-3 ஸ்லைட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறுமை. அந்த ஒரு பொறுமையின் குணலட்சணம் ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள வருவதற்கு குடும்பம் என்பது ஒரு அருமையான களம், அவ்வளவுதான். இப்ப சபையில பிரச்சனை வருதுன்னா ஒருத்தர் சபைக்கு போகாம இருந்துருவாரு, இல்ல ரெகுலரா போகாம இருந்துருவாரு, ஆனா குடும்பம் அப்படி கிடையாது, எங்கிட்ட சுத்தினாலும் அவர் வீட்டுக்கு வந்துதான் ஆகும். அதனால ஒருத்தருக்குள்ள அந்த பொறுமை வளர்வதற்கு குடும்பம் வந்து ஒரு முக்கியமான களம். அந்த பொறுமை என்கிற கேரக்டர் வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சாக்ரிஃபைஸ், தியாகம், விட்டுக் கொடுத்தல். இந்த விட்டுக் கொடுத்தல் என்பது இந்த புது சிருஷ்டி ஓட்டத்துல வந்து அது பலியின் ஜீவியத்திற்கு ஒரு இணை. நம்மளோட உரிமைகள், நம்முடைய நியாயங்கள், தெய்வீக சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய நமக்குன்னு இருக்கிற வாய்ப்புகள், இதை விட்டு கொடுத்து போறதுன்றது பெரிய விஷயம். அப்ப அதை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு அருமையான களம் வந்து ஃபேமிலி. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பங்களுக்கு மத்தியில ஒருத்தர் சரியா ஒரு சகோதரன் இந்த சூழல்களை புரிஞ்சு கொண்டு இல்ல சகோதரி இந்த சூழல்கள் புரிந்து கொண்டு அவங்க வாழ ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல தேவனே சில சூழல்களை மாத்தி கொடுக்கலாம், இல்ல மாத்தி கொடுக்காம கூட போகலாம். பட் இந்த உருவாயிட்ட இந்த குணங்கள் வந்து ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அது உதவியா இருக்கும். தேங்க்யூ.
தேங்க்யூ பிரதர். ரகுபதர் ஸ்டார்டா.
பிரதர், இப்போ கணவன் மனைவி அப்படின்னு கூடிய வகையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியதா இருக்குது. அதுல மிக முக்கியமா சொல்லும் போது ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடியதோ அல்லது ராஜ்யக்கு செல்லத்திற்கான உதவியா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சகோதரர் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நாவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிச்சு பேசுறாரு. 18வது ஸ்லைட்ல வந்து சொல்றாரு, நாவு பொதுவாக பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதா இருக்குது அப்படின்றார். இப்ப இந்த நாவுன்னக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து தான் நமக்கு அமையக்கூடியதாரு. அதே மாதிரி இந்த சில காலம் புது சிருஷ்டி ஒரு நல்ல ஒரு இணைப்பா இணைந்து அதுக்கு பிற்பாடு சில வருடங்கள் கழித்து கூட அவர்கள் மத்தியில பிரச்சனை வரக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட காரணம் என்னன்னா இந்த நாவு தான் காரணமா இருக்கு. ஆனா இந்த நாவு என்ன நடக்குது என்று நம்ம பார்க்கும்போது கொஞ்ச காலம் ஐக்கியமா இருக்கிறாங்க, அது 22வது ஸ்லைடு கொஞ்சம் போடுங்க, கொஞ்ச காலம் இணைப்பா இருக்கிறாங்க, அதன் பிறகு அவர்கள் மத்தியில பிரச்சனைகள் அதிகமாகுது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்றத சகோதரர் சொல்றார். அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு என்று நம்ம பார்க்கும்போது இவர்கள் மத்தியில வந்து இப்படிப்பட்டதான ஒரு சூழல் மத்தியில நீங்க வேணா வாசிக்கலாம். அது ஒரு 4வது லைன்லிருந்து திருமணமான ஜோடி ஆகி விடுகின்றனர்.
திருமண ஜோடி ஆகி விடுகின்றனர். இப்படி நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இப்படியான ஒரு முடிவுக்கு வருவதற்கு காரணம் அதில் ஒருவர் அல்லது இருவருமே முழுமையாக இல்லாவிடினும் ஒரு பெரிய அளவிற்கு அன்பின் பரிசுத்த ஆவியை இழந்து விட்டதே ஆகும்.
பாருங்க, அப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க, கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு போது அங்க சொல்றாரு. அதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணம்னா அவர்கள் பெற்றுக்கொண்ட அன்பின் பரிசுத்த ஆவிய யாரோ ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்ப இத வந்து முதல்ல இந்த ரெண்டு ஜோடியில ஒருத்தர் என்ன பண்ணணும், கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாக்கா தப்பிக்கலாம். அடுத்து என்ன சொல்றாருனாக்கா ஒருவேளை இருவரும் கூட அந்த தேவனுடைய வல்லமை என்ன பண்ணிருக்கலாம், அவங்க இழந்திருக்கலாம் அப்படின்றார். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இவருடைய வாழ்க்கையாகப்பட்டது பெரிய அளவிற்கு அன்பின் பரிசுத்தாவி இழந்து விட்டது தான் அது காரணம் அப்படின்றார். அப்போ இவர்களுக்கான ஒரு சூழ்நிலையை குறித்து இன்னும் அதை விவரமா சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா கடைசியில சொல்றார், இதனுடைய பேராகரத்தினுடைய கடைசியில சொல்லும் போது இவங்க வந்து இப்படிப்பட்டவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கூடிய ஒரு காரியத்தை குறித்து அங்க பேசுறார். அப்போ இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்க கேட்டீங்க அது ராஜ்யத்துக்கு எப்படி வழிநடத்தக்கூடியதா இருக்கும். அப்ப தேவ வல்லமை அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்து அந்த பயத்தோட நடுக்கத்தோட தேவனுக்கு பிரியமா புது சிருஷ்டியா நம்ம வாழும் போது தேவன் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்மள சகல சத்தியத்தின் பாதையில நம்ம வழிநடத்தக்கூடியவர் இருப்பாரு. நம்ம பரத்துக்குரிய காரியங்கள்ல சென்று அந்த வாடாத கிரீடத்தை மகிமின் கிரீடத்தை பெறத்துக்கும் இந்த ஒரு ஒழுங்கு முறையினுடைய காரியங்கள்ல தேவன் வச்சிருக்கிறதா இந்த இடத்துல மிக முக்கியமா நம்ம பதிவு பண்ணக்கூடியவர்களா இருக்கிறோம். நேரம் இல்லாதனால இதை சுருக்கமா சொல்லி
தேங்க்யூ. அப்படின்னா கடமை குடும்பத்தினுடைய கடமை பொறுப்புகளை அவங்க நிறைவேற்ற தவறும் போது அது சாதாரணமாகவே இருந்துட்டாலும் கிட்டத்தட்ட அது அவங்களுடைய வாய்ப்பையே தவற விடுற அளவுக்கு
கண்டிப்பா ரொம்ப சீரியஸா சொல்றாரு. ரொம்ப சீரியஸா சொல்ற
சரி. தேங்க்யூ தேங்க்யூ. ஜானி பிரதர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா ரொம்ப சுருக்கமா நீங்க சொல்லலாம்.
அதாவது பிதாவாகிய தேவன் ஏற்பாடு செய்து வைத்த இந்த விவாக ஒப்பந்தம் தான் நமக்கு புதிய சீனுடைய காரியங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற வேற எந்த ஒப்பந்தத்தை விட மிக அதிகமாக மதிக்கப்படுகிற ஒன்றாக கருதப்படுகிறதா சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுறார். அப்படின்னா இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தெய்வீக உறவை அடையாளப்படுத்துவதா இருக்கிறதுனால இந்த அடையாளத்தை மதிக்கக்கூடிய உண்மையாய் மதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கணவன் சம்பந்தப்பட்ட மனைவி தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திருமண ஒப்பந்தத்திற்கான விசேஷித்த வழிகாட்டு நெறிமுறைகளை வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் ஆவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க்யூ பிரதர்.
தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, இப்ப நம்ம இந்த ஒரு கலந்தாய்வுக்கு முடிவுக்கு வரலாம். இறுதியாக இவ்வளவு நேரம் கலந்து பேசின காரியங்கள்லாம் சகோதர சகோதரிகள் நீங்க கேட்டு இருப்பீங்க. இதுல சிறிய சில ஆலோசனைகள் மாத்திரம் இறுதியாக சொல்லி முடிக்க விரும்புகிறோம். இவ்வளவு நேரம் கலந்து ஆலோசித்த விஷயங்கள்ல, அதாவது சகோதரன் சகோதரி கணவன் மனைவிக்காக பேசப்பட்ட விஷயங்கள்ல, முதலாவது ஒரு கணவன் செய்யக்கூடாததுன்னு சொல்லிட்டா, ஒருவேளை இந்த டிஸ்கஷன் முடிச்சு வீட்டுக்கு போயிடும் பிற்பாடு, டிஸ்கஷன்ல கேட்டீங்க இல்ல அப்படின்னு சொல்லி மனைவி என்ன பண்ணக்கூடாது, கை காமிக்க கூடாது. ஒரு எச்சரிப்பா நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது, மனைவி கூட டிஸ்கஷன் கேட்டுட்டு வந்துமா இன்னுமா திருந்தல, அதுவும் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, யாருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டுச்சோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆலோசனை, அதற்கு அவரவர்கள் கீழ்படையுமே ஒழிய இன்னொருவரை கீழ்படிய சொல்லவும் கூடாது, வற்புறுத்திடவும் கூடாது. அவர் கேட்டிருக்கிறார், அவர் சிந்திப்பார். மனைவி கேட்டிருக்காங்க, மனைவி சிந்திப்பாங்க. சோ இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த திருமண உறவு என்பது ஒருவேளை நம்மளாம் மாம்சத்துல இருப்பதனால, இது ஒரு நம்முடைய சமூகத்துல பழக்கப்பட்ட ஒரு காரியமா இருப்பதனால, இந்த உறவினுடைய உன்னதம் அநேகர் புரியாம ஒரு வேலை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புது சிருஷ்டி உறவுக்குள்ள வந்த பிற்பாடு, ஒரு புதிய சிருஷ்டி தன்னுடைய அழைப்பையே சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த திருமண பந்தம் எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட நான் ஏழாம் தூதன் சொல்லும் போது 80% வாய்ப்பு இந்த திருமணம் பந்தத்திலேயே இருக்கு, இந்த அழைப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. எங்கேயும் வெளியே போய் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மானசீக குடும்பம் விடுங்க, இப்ப ஆவிக்குரிய குடும்பம் இருக்கிறோம். ஒவ்வொரு ஐக்கியங்கள் இருக்கு, பிரச்சனை இல்லாத ஐக்கியங்கள் இருக்காது. இல்ல எங்களுக்கெல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க சிந்திக்கணும் இன்னும் அநேக விதமா. ஏன்னா உத்தமர்கள் என்னார் என்று நம்ம புடமிடப்படணும் இல்லைங்களா. சோதனை என்று சொல்லும் போது நாம் எங்க இருந்து இந்த வாய்ப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியுமோ அந்த இடத்துக்கு ஏதுவான சோதனைகளை தேவன் நமக்கு அனுமதிப்பாங்க. அப்ப இந்த ஒரு குடும்ப சூழல்ல கூட நமக்கு இந்த உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஒரு சோதனையாக பார்க்கணும். என்ன விதமான சோதனை? அருமையா சகோதரர் சொன்னார் இல்லைங்களா, குணலட்சணங்களை வளருவதற்கு ஏதுவான அருமையான சோதனை. உண்மையிலேயே எவ்வளவு கிரேஸ் இல்லைங்களா. நீங்க வெளியெல்லாம் போக வேண்டாம், அருமையா உங்க குணநலங்களை வளர்த்துக் கொள்வதற்கு வீடுகளிலே வாய்ப்புகள் இருக்கு. அப்படியாக குணநலன்கள் மெருகேறும் போது அதுவே இந்த பாதைக்கு நம்மை வழிநடத்தி செல்லுது, பரிசை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த திருமண பணத்தை இந்த கோணத்தில் எதிர்பார்ப்பது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கு. அதே சமயத்துல குடும்பங்கள் நம்ம எல்லாருமே பலவீனங்கள் இருப்பதனால அநேக விதமான, அதாவது பலவீனங்கள் அடிப்படையில் அபூர்ணத்தின் அடிப்படையில் வார்த்தைகள் அதிகப்படியாக வரலாம், பயன்படுத்தலாம் ஒரு சண்டையில ஒரு கோபத்துல. ஆனால் அது இயல்பாக அவருடைய ஜென்ம சுபாவமே இருந்துட்டா கூட சம்பந்தப்பட்ட இன்னொருவர், அதனால பாதிக்கப்படுகிற இன்னொருவர் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அவர் அந்த கோபத்துல பேசிட்டார். ஆனால் அவருக்குள்ளே அந்த புதிய சிருஷ்டி ஜீவன் இருக்கு, அந்த புது ஜீவன் இருக்கு, அதுக்காக கண்டிப்பாக அவர் வருத்தப்படுவார். தேவனிடத்தில் அதுக்காக அவர் மண்டாட செய்வார், கண்டிப்பா செய்வாங்க. ஆனா இது புரியாம நம்ம அவரை இன்னும், அல்லது அந்த சகோதரியை இன்னும் கஷ்டப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது இன்னும் வேதனைகளுக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துல இன்னும் சமாதானமும் சந்தோஷமும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இறுதியாக பார்க்கும்போது இந்த டிஸ்கஷன்ல சகோதர சகோதரிகளே, குடும்பத்துல என்ன விதமான பிரச்சனையா வேணா இருக்கட்டும், எவ்வளவு இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றோர்களுடைய ஆலோசனை இல்ல, உடன் பிறந்தவர்களுடைய ஆலோசனை இல்ல, உறவினர்களுடைய ஆலோசனை கிடையாது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலோசனை. இந்த தேவனுடைய ஆலோசனையே எல்லாவற்றுக்கும் தீர்வு. ஒருவேளை நீங்க அத அன்றாட பிரச்சனைகள் இல்ல, இந்த ஆலோசனைகளை கை கொண்டவரா இருந்திருந்தீங்கன்னா அப்பப்ப அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆயிருக்கும். ஒருவேளை இது நம்ம கவனிக்க தவறினதுனால ஒருவேளை இருக்கலாம், பரவாயில்ல இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கலாம், பரவாயில்ல இனியும் கெட்டு போகல, வாய்ப்புகள் தேவன் வச்சிருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் இல்லாதது எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தைகள்ல கிடைக்காத ஒரு சமாதானம் சந்தோஷம் எங்கேயும் கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம்
இன்றைக்கு கரங்களை பெற்றிருக்கிறோம் நம்முடைய மொழிகளிலேயே. ரெண்டு பேர் அமர்ந்து படிக்கலாம், மனம் விட்டு பேசலாம், நேரம் கொடுக்கலாம். முக்கியமான பிரச்சனை நேரம் கொடுக்கணும். கணவனுக்கு மனைவி நேரம் கொடுக்கணும், மனைவிக்கு கணவன் நேரம் கொடுக்கணும். ஒதுக்க உட்கார்ந்து மனம் விட்டும் பேசணும். பேசும்போது பிரச்சனைகள் வரும், பரவாயில்ல. அதன் மத்தியிலும் தேவ ஆலோசனைகள் என்ன, அதை கடைபிடிப்போம். பிரச்சனைகளுக்காக பேச உட்காரும் போதே பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் மத்தியில தீர்ப்பதற்கு, அதையும் மேற்கொள்வதற்கு தேவ ஆலோசனை தான். ஜெபத்தோட உட்காரணும். உட்காரும் போதே அந்த ஒரு பரஸ்பர மனநிலையோட உட்காரணும், விட்டு கொடுக்கிற மனநிலையோட உட்காரணும். அப்படி உட்காரும் போது சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட விதத்துல பேசி ஈஸியா தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் நாலு பேருக்கு வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியா ஷார்ட் அவுட் ஆயிடும். ஏனால் கணவன் மனைவிக்கான சோதனை, அவர்கள் தான் அதுல இருந்து வெளியே வரணும். அவருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு நீங்க எங்க வேணா உதவிக்கு போலாம். ஒருவேளை மூப்பொருள் இடத்துல போலாம், மற்ற யாருக்கிட்ட வேணா போலாம். ஆனா யாருக்குமே என்ன உரிமை இருக்குன்னா, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு மாத்திரமே உரிமை இருக்க ஒழிய அவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு யாரும் போய் நிக்க முடியாது. அந்த திறன் பலவீனமான யாருக்குமே இல்லை. ஆலோசனை கொடுக்க உரிமை இருக்கு, ஆலோசனை கொடுக்கலாம். அதுல மற்றவருடைய பங்கு மூப்பர் உட்பட என்று சொன்னா, ஏழாம் தொகுதியுடைய கருத்து 20% வாய்ப்பு அவ்வளவுதான். ஆனா மீதி 80% வாய்ப்பு அந்த குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களுக்கோ, உறவினருக்கோ, நண்பருக்கோ, சகோதர சகோதரிக்கே கிடையாது. அந்த கணவன் மனைவியை சார்ந்தது அந்த 80%. அப்ப அந்த 20% ஆலோசனை வாங்கிட்டு 80% முயற்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இது தேவனுடைய விருப்பம். ஏன்னா இது அவங்களுக்கான போராட்டக்களும், அவங்களுக்கான பிரச்சனை அவங்க தான் தீர்த்து கொள்ளணும். இயலாத போது ஆலோசனைக்கு வெளியே வர்றது தவறு கிடையாது. ஆலோசனை மாத்திரம் வாங்கணும், தீர்வுக்காக அவங்க கிட்ட நிக்க கூடாது, தேவன் இடத்துல நிக்கணும், அவருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் இந்த திருமண வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருந்துட்டாலும், ஆனா மகிழ்ச்சியோட இருக்கும், மகிழ்ச்சியோட கடந்து போக முடியும், ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இது பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் ஒரு வாய்ப்பாக நம்மால மாற்றிக்கொள்ள முடியும். அப்படியாக சகோதர சகோதரிகளே, இந்த நாளில தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட அருமையான ஆலோசனைகளை நம்ம பயன்படுத்த சிந்திக்கலாம். ஏற்கனவே பயன்படுத்த இருக்கிறவராக இருந்தா அதை இன்னும் மெருகேற்றுவதற்கு சிந்திக்கலாம். மரணம் வரைக்கும் நமக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆகையினால மரணம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை தவிர வேறு எதுவும் நமக்கு இல்லை. அப்படியாக அதை சார்ந்து இருக்கும் போது நிச்சயமாய் சந்தோஷம் என்பது குடியிருக்கொள்ளும். பிரியமானவர்களே, இப்படியாக இந்த நாளில் இந்த ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடலை தேவன் நமக்காக கிருபையாக வாய்க்க செய்திருக்கிறார். வாய்க்க செய்த தேவனுக்கே நம்முடைய நன்றிகளை நம்ம ஏறோடு போக முதலாவது, பிறகு இந்த வாய்ப்பை கொடுத்த கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு இந்த நேரம் வரையிலும் கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ.